கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள் பிரியமாக அழைக்கப்பட்டிருக்கிற அன்பான சகோதர சகோதரிகளே, ஈரோடு பரிசுத்தவான்களே, பாடுகளில் ஜெபத்தின் மூலமாகவும் மற்ற எல்லா காரியங்களின் மூலமாகவும் எங்களோடு பங்கெடுத்திருக்கிற எங்களுடைய உடன் பங்காளிகளே, உங்கள் அனைவருக்கும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலும் நம்முடைய பரிசுத்தமுள்ள கடவுளின் நாமத்திலும் அன்பையும் வாழ்த்துதலையும் தாழ்மையோடு தெரிவித்துக் கொள்கிறேன். மட்டுமல்ல, நம்மை கூட்டி சேர்த்திருக்கிற நம்முடைய பரிசுத்தமுள்ள கடவுளுக்கும் நம்முடைய பரிசுத்தமுள்ள இரட்சகருக்கும் நன்றிகளையும் ஸ்தோத்திரங்களையும் துதிகளையும் இன்னும் மன தாழ்மையோடு ஏறெடுத்து தொடர்ந்து இந்த நாள்ல ஒரு ஆவிக்குரிய பாடம் பார்க்கலாம். அப்போ வருஷத்தின் முதல் சர்வீஸ்லயே உங்களை பாக்குறது ரொம்ப சந்தோஷம், அதுவும் ஒரு பாடத்தோட பாக்குறது டபுள் சந்தோஷம் சரிங்களா? அது கூட நான் விசேஷமா தேவனுக்கு நான் நன்றிகளை ஏறெடுத்துக் கொள்கிறேன். அப்போ இன்னைக்கு பார்க்க போற பாடத்தோட தலைப்பு வந்துட்டு எஜமானின் மேஜையிலிருந்து விழுந்த துணிக்கைகள் சரிங்களா? எஜமானின் மேஜையிலிருந்து விழுந்த துணிக்கை. சில சன் இதுக்கு முன்னாடி கேட்டதில்ல, நம்புறோம், எனக்கு தெரியல, அதனால கேட்டேன். ஸோ இந்த வார்த்தைகள் கேட்டவுடனே உங்களுக்கு எந்த வசனம் ஞாபகத்துக்கு வரும்? கானானிய ஸ்திரீ, ஐஸ்வர்யவான் லாசரு, கரெக்ட். ரெண்டு சம்பவங்களுமே ஞாபகத்துக்கு வருது. ஆனா நாம் இன்னைக்கு என்ன சம்பவத்தை பார்க்க போறோம்னா, அந்த ஒரு ஸ்திரீ சரிங்களா, தன்னுடைய மகள் பிசாசினால் பாதிக்கப்பட்ட உடனே கர்த்தர்கிட்ட வந்து கேட்கிறாங்க, பாத்தீங்களா, எங்களுக்கு நீங்க என்ன பண்ணணும், கொஞ்சம் அற்புதம் செய்யணும், என் மகளுக்கு ரொம்ப வியாதிப்பட்டிருக்கிறாங்க, ரொம்ப பிசாசினால இது பண்ணப்பட்டிருக்கிறாங்க அப்படின்னு போது கர்த்தர் பேசுற வார்த்தை அந்த ஸ்திரீ கிட்ட என்ன சொல்றாரு, பிள்ளைகளின் அப்பத்தை எடுத்து நாய்க்குட்டிகளுக்கு போடுகிறது நல்லதில்ல. சோ சொன்ன உடனே இவங்க என்ன பதில் கொடுக்கறாங்க, மெய்தான் ஆண்டவரே இருந்துட்டாலும் எஜமான இதுல இருந்துட்டு கீழே வருகிற சின்னதை நாய்க்குட்டிகள் தின்னுமே, கரெக்ட். இந்த ஒரு சம்பவம் தான் இன்னைக்கு எடுத்துட்டு நமக்கு பாடமா அங்க பார்க்க போகும் சரிங்களா? இந்த சம்பவம் எங்க நாம் படிக்கலாம் அப்படின்னா, மார்க் 7 அதிகாரம் 24 இருந்துட்டு 30 வரைக்கும். முன்னாடி சில பேக்ரவுண்ட்ஸ் சொல்லுவோம் பாருங்க, இதுக்கு பின்னாடி சில சூழ்நிலைகள் கர்த்தர் லைஃப்ல நடக்குது, அதை பார்த்துட்டு நெக்ஸ்ட் இந்த சம்பவத்துக்கு நாம் வரலாம் சரிங்களா? அது என்ன சூழ்நிலை? மார்க் 6:14 வசனம் வாசிங்க. ஆமாம். அப்போ இந்த சம்பவம் நடக்கிறதுக்கு கொஞ்ச காலத்துக்கு முன்னாடி தான் ஏரோது வந்துட்டு அங்க யோவான் ஸ்நானகனை சிறைச்சேதம் பண்ணிருக்கிறார் சரிங்களா? பண்ண பின்னாடி இப்ப கர்த்தருடைய அந்த மகிமை எல்லா ஜனங்கள் மத்தியிலையும் அங்க போகுது, இவர் செய்யற அற்புதங்கள், இவர் செய்யற அந்த அதிசயமான காரியங்கள் இதெல்லாம் பார்த்துட்டு ஜனங்கள் மத்தியில அவருடைய அந்த பாப்புலர், அவர் ரொம்ப பிரபலமாக ஆரம்பிச்சிட்டார் சரிங்களா? இது வந்துட்டு யாருக்கு ரொம்ப இடையூறு ஏற்படுத்திருச்சு, யாருக்கு ரொம்ப டிஸ்டர்ப் ஆயிருச்சு அப்படின்னா, அங்க ஏரோது ராஜாவுக்கு. அவர் என்ன நினைச்சிட்டாரு அப்படின்னா, பாருங்க, மரித்தோரோட உயிர்த்தெழுதல அவரு கூட விசுவாசிச்சிருந்திருக்கிறார் இல்லைங்களா? அதாவது என்ன நினைச்சிட்டாருன்னா, நம்ம கொன்ன யோவான் ஸ்நானகன் தான் திரும்பி என்ன பண்ணிட்டான், அவன் உண்மையிலேயே நல்ல மனுஷன், அதனால திரும்பி தேவன் அவருடைய அவங்களுடைய கடவுளோட வல்லமையினால அவன் உயிரோட எழுப்பப்பட்டு இப்ப அவனுக்குதான் ஜீசஸ் மூலமா இவ்வளவு அற்புதங்கள் செஞ்சுட்டு இருக்கிறான் அப்படின்ற மாதிரி ஏரோது நினைச்சிட்டான் சரிங்களா? ஏரோது நினைச்சிட்டு ரொம்ப பயந்துட்டார். அப்போ இந்த மாதிரி சூழ்நிலை தான் அந்த இந்த சம்பவம் நடக்கிறதுக்கு முன்னாடி அங்க நிகழ்ந்துட்டு இருந்துச்சு. இப்போதான் கர்த்தர் நீங்க மார்க் 7 அதிகாரம் வந்துடலாம், அதுல 24 வசனம் படிக்கலாம். பாத்தீங்களா, இப்போ கர்த்தர் என்ன பண்றாருன்னா, ஜெருசலேம்ல இருக்காம அந்த சொந்த தேசங்கள்ல இருக்காம தீரு சீதோனுக்கு போறார். இந்த தீரு சீதோன் எங்க இருக்குது அப்படின்னா மத்திய தரைக்கடல இருக்கு பாருங்க இல்லீங்களா, அந்த தரைக்கடல் பக்கத்துல இருக்கிற ஒரு நாடு, அந்த நாடு பேர் அதுலயே வரும் பாருங்க, சிறப்போனிக்கேவா. நெக்ஸ்ட் 25 படிங்க, படிங்க படிங்க அந்த வசனம் படிங்க. அந்த தேசத்துல சில முக்கியமான பட்டணங்கள் தான் இந்த தீரு சீதோம். அப்போ கர்த்தர் நேரா என்ன பண்றாருன்னா, இந்த தீரு சீதோன் பட்டணங்களுக்கு போகல, அதனுடைய எல்லைகளுக்கு போனார். சரிங்களா, இப்ப நமக்கு டவுட் வருது, ஏன் கர்த்தராக இயேசு கிறிஸ்து இங்க நிறைய ஊழியம் பண்ணிட்டு இருந்தவர் ஏன் திடீர்னு தீரு சீதோன் பட்டணங்களோட எல்லைகளுக்கு போகணும்? ஒரு சின்ன க்வெஸ்சன், ஒரு சின்ன சந்தேகம் நம்ம மத்தியில வருது இல்லீங்களா, என்ன ரீசனா இருக்கும்னு நினைக்கிறீங்க? நம்ம ஏற்கனவே ஆன்சர் சொல்லிட்டு கேள்வியே கேட்டிருக்கோம், கொஞ்சம் யோசிச்சுக்கினே கண்டுபிடிச்சிருக்கு. சோ என்ன ரீசன் அப்படின்னா, இப்பதான் கொஞ்ச நாளுக்கு முன்னாடி யோவான் ஸ்நானகனை கொலை செஞ்ச ஏரோது மனசுல என்ன நினைச்சிருக்காரு, அவர் தான் உயிரோட வந்துட்டார் நினைச்சிட்டு இருக்கிறார். இப்ப ஒருவேளை யோவான் ஸ்நானகன் என்ன கூட நினைக்கலாம் அப்படின்னா, இப்ப மறுபடியும் கர்த்தராக இயேசு கிறிஸ்துவையும் கொலை செய்யறது கூட அவர் என்ன பண்ணலாம், கண்டிப்பா ட்ரை பண்ணலாம், முயற்சிகள் அங்க எடுக்கலாம். ஏன்னா மனுஷனுடைய இருதயம் யாரும் அறிய முடியாது இல்லைங்க, ஜீசஸ்க்கு அது நல்லா தெரியும். சோ இப்போ கர்த்தர் பாக்குறாரு, ஒருவேளை இவர் இப்படி நினைச்சிட்டா கூட நம்மளுடைய பாப்புலாரிட்டியை பார்த்துட்டு அவருடைய பாப்புலாரிட்டி குறைஞ்சு போயிரும் நினைச்சிட்டு வேகமா வந்து நம்மளுக்கு ஏதாவது முட்டுக்கட்டை போட நினைச்சா கூட அது நமக்கு இடைஞ்சலாயிரும். அதனால இப்போதைக்கு அவர் கண்ணுக்கு கொஞ்ச நாள் பட வேணாம் அப்படின்ட்டு தான் இந்த தீரு சீதோன் நிலைகளுக்கு போறார். சரிங்களா, இப்போ நமக்கு ரெண்டாவது கேள்வி என்ன வருது அப்படின்னா, அப்போ கர்த்தராக இயேசு கிறிஸ்து ஏறதுக்கு பயந்துட்டாரா, இல்ல தன் உயிர் மேல ஆசை வச்சுட்டாரா, உயிர் விடக்கூடாது, இந்த மாதிரி சில தேவையில்லாத கேள்விகள் வரும். ஆனா நம்ம என்ன ஹம்பிளா ஆன்சர் சொல்றோம் தாழ்மையோட அப்படின்னா, கண்டிப்பா கர்த்தராக இயேசு கிறிஸ்து சாகுறதுக்கு என்னைக்குமே பயப்படல. அதுக்கு ரியலாவே எதுக்கு இந்த பூமிக்கு வந்தாருன்னா சாகிறதுக்கு தான், அந்த ஒரு ரீசன் தான். ஆனா என்ன இங்க நாம் கண்டுபிடிக்கிறோம் அப்படின்னா, அந்த சாகிறதுக்குன்னு தேவன் ஒரு டைம் வச்சிருக்கிறார், ஒரு காலம் வச்சிருக்கிறார். சரிங்களா, அந்த காலத்துலதான் சாகணும்ன்றது யாருக்கு நல்லா தெரியும், கர்த்தராக இயேசு கிறிஸ்துக்கு நல்லா தெரியும். இதுக்கு மேல ஏறோதுக்கு கையில மாட்டினா கூட அவரை தப்பு வைக்கிற வல்லமை கூட யாருக்கு இருக்கு, தன்னுடைய அப்பாட்ட இருக்குன்றது அவருக்கு நல்லா தெரியும். ஆனாலும் ஏன் விலகி போறாருன்னா, தேவையில்லாம பிரச்சனைகளை மாட்டிக்கிறது நம்மளுடைய வேலை இப்போ கிடையாது, இப்போதைக்கு தேவனுடைய வழிநடத்தல் படி நம்ம அங்க போய் இருப்போம் அப்படின்ற ஒரே ரீசன்னால தான் அங்க போய் நிக்கிறார். சரிங்களா, வேற எந்த காரணங்களுக்காகவும் அவர் தீரு சீத நிலைகளுக்கு போகல, மாறாக பயந்துட்டும் போகல. ஒரு அதை என்ன சொல்ல, ஒரு நியாயமான முடிவு தான் அங்க எடுத்துட்டு போறாரு. சரிங்களா, அப்போ அப்படி போகும்போது தான் இப்போ அந்த தீரு சீதோன் அவர் இருக்கிற அந்த ஜெருசலேம்ல இருந்து எவ்வளவு தூரம் அப்படின்னு பாத்தீங்கன்னா 45 மைல் கிலோமீட்டர்ல சொன்னோம்னா 1.5 கிலோமீட்டர் போட்டு பாருங்க, 60-70 வரும் நினைக்கிறேன். கிட்டத்தட்ட இங்க இருந்துட்டு கரூர் மாறுது இல்லீங்களா, எவ்வளவு நாள் பயணம் செஞ்சிருக்கிறாங்க அப்படின்னா 2 நாள் செஞ்சிருக்கிறாங்க. அப்ப பதில் சொல்லும் போது இன்னைக்கு ஃபிளைட் எடுத்துட்டா எவ்வளவு நேரம் தான் ஆகும், விமானத்துல 5 நிமிஷத்துல போய் இறங்கிடலாம் இல்லீங்களா. ஆனா பாருங்க, அந்த காலத்துல 2 நாள் பயணம் செஞ்சிருக்கிறாங்க. நாம் யோசிக்கணும் சில நேரம் சகோதர சகோதரிகளே, இன்னைக்கு நாம் திண்டுக்கல இருந்துட்டு வந்துட்டோம்னா வெறும் 4 மணி நேரத்துல சல்லுன்னு வந்துடும், அதை விட டபுள் மடங்கு தூரம் இல்லீங்களா. ஆனா அந்த காலத்துல நம்ம கர்த்தர் செஞ்சிட்ட ஊழியங்கள், நடந்துட்டே போயிட்ட பிரயாசங்கள், இத்தனைக்கும் அவரு நம்மளை விட பணக்காரர், இந்த உலகமே யாருக்காகத்தான் ரெடி ஆயிருந்துச்சு அவருக்கிட்டே இருந்துச்சு. அது பாருங்க, இந்த பூமியில வந்துட்டு அவர் பலிகள் செஞ்சுட்டாருன்னா என்ன செஞ்சுட்டாருன்றதுல இந்த சின்ன சின்ன விஷயங்கள் கூட வரும். எல்லாத்தையும் விட்டுட்டு வந்து சாதாரண மனுஷன் போல பிறந்து சாதாரண மனுஷன் போல நடந்தே போறது, நடந்தே வர்றதுலாம் எவ்வளவு கஷ்டமான விஷயங்கள் செஞ்சிருக்கிறார். சரிங்களா, சோ இப்ப அங்க போன பின்னாடி என்ன நடக்குது, 25வது வசனம் படிங்க, 24 இன்னொரு தடவை படிங்க. சரிங்க, ஒரு வீட்டுக்குள்ள போய் இருந்துட்டார். அடுத்த வசனம் படிங்க. இல்ல அந்த வார்த்தை தான் முக்கியம், ஒருவரும் அதை அறியாது இருக்க விரும்பியும் அவர் மறைவா இருக்க கூடாமல் போயிட்டு. கர்த்தர் என்ன நினைச்சாருன்னா, சரி நம்ம இங்க இருக்கிறது யாருக்கும் தெரிய வேணாம், ஏன்னா நம்ம தனிப்பட்ட விதத்துல அப்பா கூட பேச வேண்டி இருக்கு, நம்மளுடைய சீஷர்களுக்கு வேற நிறைய சொல்ல வேண்டி இருக்கு. சோ இவ்வளவு விஷயங்கள் செய்யணும்னா திரும்பி இங்க வந்து யாராவது ஜனங்கள் வந்துட்டா கொஞ்சம் டிஸ்டர்ப் ஆயிரும், கொஞ்சம் நமக்கு இதாயிரும் அப்படின்ட்டு தான் யாருக்கும் தெரிய வேணாம் அப்படின்னு சீஷர்கள் கூட சொல்லிட்டு தனியா அவர் வீட்டுல போய் இருக்கிறார். ஆனால வசனம் என்ன சொல்லுது, அவர் மறைவாயிருக்க கூடாமல் போயிட்டு. ஏன் அவர் மறைவாயிருக்க கூடாமல் போயிட்டு அப்படின்னா, கண்டிப்பா சகோதர சகோதரிகளே, உலகத்துல எத்தனை படிப்புறம் மனுஷன் தான் வந்துட்டாங்க, 2 பேர், ஒருத்தரை பார்த்தது ஆதாமோட கூட்டம் மட்டும்தான் பார்த்துச்சு. முதலாவது உலகத்துக்கு அப்புறம் நோவா கணக்குல இருந்து எடுத்தீங்கன்னா ஆதாமை யாருமே பார்க்கல. ஒரு 4000 வருஷமா ஆதாம்ட்ட இருந்துட்டு அந்த பரிபூர்ணத்தன்மை கொஞ்சம் கொஞ்சமா மனுஷனுக்கு குறைஞ்சிட்டே வருது. ஏன்னா வசனம் படிக்கிறோம், பிறக்கிற ஒவ்வொரு மனுஷனுமே அந்த கர்ப்பத்துல அந்த பாவத்துல கர்ப்பம் தரித்து அக்கிரமத்துல தான் உருவாகிறாங்க. அப்போ அந்த பரிபூர்ணத்தன்மை கொஞ்சம் கொஞ்சமா காயின் மாதிரி அவருடைய பையன் இருந்திருக்க மாட்டார், அவருடைய பையன் மாதிரி இவர் பையன் இருந்திருக்க மாட்டார். என்னன்னா பாவம் இன்க்ரீஸ் ஆகுது, அந்த பரிபூர்ணத்தன்மையோட அந்த வேல்யூ கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சிட்டே குறைஞ்சிட்டே வருது. எவ்வளவு வருஷம் போயிருச்சுன்னா இப்படி 4128 வருஷங்கள் போயிருச்சு. இது நான் சொல்றது 2000 வருஷத்துக்கு முன்னாடி. அப்போ பரிபூர்ண மனுஷன் தன்மை எவ்வளவு குறைஞ்சிருக்கும், புரியுதுங்களா? சோ ரொம்ப குறைஞ்சிட்டு அபரிபூர்ணமா இருந்தவங்க அட்லீஸ்ட் அந்த குணலட்சணங்கள் இதுல எல்லாத்துலயுமே ரொம்ப குறைஞ்சு போயிட்டு ரொம்ப லோக்கலா இருக்கிறாங்க பாருங்க. அதுக்கப்புறம் 2000 வருஷத்துக்கு அப்புறம் நம்மளே இப்படி இவ்வளவு நல்லா இருக்கிறோம்னா 2000 வருஷத்துக்கு முன்னாடி இஸ்ரேல் ஜனங்கள் எப்படி இருந்திருப்பாங்க? ஆனா அதுவே எப்படி சொல்லும்போது ரொம்ப லோ கண்டிஷன் ஆமா. அப்போ ஆதாம் எப்படி இருந்திருப்பார் இல்லீங்களா? சோ இப்படி 4000 வருஷத்துக்கு அப்புறம் பரிபூர்ணமற்ற மனுஷர்களே பார்த்துட்டு இருந்த இஸ்ரேல் ஜனங்களுக்கு திடீர்னு ஒரு 30 வருஷமா ஒரு பரிபூர்ண மனுஷனை பாக்குற வாய்ப்பு கிடைச்சு. உண்மையிலே இஸ்ரேல் ஜனங்கள் கொடுத்து வச்சவங்கன்னு சொல்றோம் பாத்தீங்களா, அது எந்தெந்த விஷயத்துலன்னா கண்டிப்பா தேவன் அவருக்கு வாக்கு தத்தங்கள் பிரமாணங்கள் நிறைய அவங்களுக்கு தான் கொடுத்தார். ஆனா இந்த பூமியையே ஆள்ற ராஜாவே பாக்குற அளவுக்கு யாருக்கு தான் பெரிய வாய்ப்பு கொடுத்தார்? அந்த கிங் ஆஃப் தி எர்த் சொல்றாரு, அந்த வார்த்தை ரொம்ப முக்கியம். இன்னைக்கு ஒபாமாவை நேரில் பார்த்தா சந்தோஷப்படுவோமோ மாட்டோமோ, அவர் சும்மா இந்த யூஎஸ்க்கு தான் இல்லைங்களா, ஒட்டுமொத்த பூமிக்கு ராஜானா எப்படி இருக்கும் அவர்? அந்த ஒரு அவருக்கே உரிய பவர், அவருக்கே உரிய அந்த ஞானம், இதெல்லாம் ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். அவரை கூட யார் மட்டும்தான் பார்த்தாங்கன்னா இஸ்ரேல் ஜனங்கள் பிளஸ் அந்த காலத்துல வந்துட்டு சில புரஜாதி ஜனங்கள். இப்ப எவ்வளவு பெரிய வாய்ப்பு அவங்களுக்கு கிடைச்சிருக்கு பாருங்க. அப்போ ஏன் அவரால் அவரால் மறைவா இருக்க முடியலன்னா, இப்போ நல்லா பரிபூர்ணமா இருந்துட்ட இவர யார் பார்த்தாலுமே ஈஸியா கண்டுபிடிச்சிருவாங்க, இவரு தான் ஜீசஸ் அப்படின்னு. மட்டும் இல்ல, இவர் செஞ்ச அற்புத அடையாளங்கள் எல்லாமே வெறும் அந்த இஸ்ரேலுக்குள்ள மட்டும் இல்ல, வெளியில இருக்கிற புரஜாதி தேசங்கள்லாம் நல்லா பாப்புலர் ஆயிடுச்சு சரிங்களா. இவர் போனாரு வந்தாருன்னு தெரிஞ்சாவே வந்து பாத்துருவாங்க. 1000 பேர் நின்னாலும் அதுல ஜீசஸ் யாருன்னு ஈஸியா கண்டுபிடிச்சிருவாங்க. ஏன்னா 1000 பேர் யாரு தான், பரிபூர்ணமான விழுந்து போன மனுஷங்க தான். ஆனா கர்த்தர் ரொம்ப பரிபூர்ணரா இருந்துட்டார் இல்லீங்களா. சோ ஈஸியா தெளிவா கண்டுபிடிச்சிருவாங்க. அப்போ அதனாலதான் இப்ப தீரு சீதன் சைடு வந்தா கூட சரிங்களா, வந்து மறைவா இருக்கணும்னு பாக்குறாரு. அப்போஸ்தலர்கள்ட்டே சொல்லி பார்த்தாலும் கண்டிப்பா இது முடியற விஷயம் இல்ல. ஏன்னா போற வழியில ஒருத்தர் பார்த்தாவே போதும், இவர் வித்தியாசமானவர் இருக்கிறாரு, கூட 12 பேர் போறாங்க, கண்டிப்பா கண்டுபிடிச்சிருவாங்க. பார்த்தவங்க சும்மா இருப்பாங்கன்னு நினைக்கிறீங்களா? ஐயோ இஸ்ரேலோட பெரிய தீர்க்கதரிசி நம்ம ஊர் சைடு ஏதோ தெரியாமன்னு இல்ல, எப்படியோ வந்துட்டாரு, முத போய் பாருங்கன்னு உள்ளேயே பரப்பி விட்டுருவாங்க இல்லீங்களா. சோ அதனாலதான் அவர் எவ்வளவோ ட்ரை பண்ணியும் மறைவா இருக்க கூடாமல் அங்க போயிடுச்சு அப்படின்னு வசனம் சொல்லுது. இப்போ வசனம் தொடர்ந்து பண்ணிங்க, 7வது அதிகாரத்துல 25. இந்த ஒரு வசனத்துக்கு எவ்வளவு விஷயங்கள் சொல்லலாம் தெரியுங்களா? அசுத்தாவி அந்த ஒரு வசனமா படிங்க, ஒரு வார்த்தை. ஓகே, ஒரு சிறு பெண்ணுக்கு அசுத்தாவி பிடிச்சிருக்கு. இப்போ அந்த அசுத்தாவிய குணமாக்கணும்னு சொல்லிட்டு அந்த தாய் வராங்க. இப்ப தொடர்ந்து படிங்க. ஆமா, அவரை குறித்து கேள்விப்பட்டு வந்து அவர் பாதத்தில் விழுந்தார். இது ஆக்சுவலா ஒரு வசனம். ஆனா இங்க என்னென்ன மாதிரி சம்பவங்கள் நடத்துக்குன்னு சில சகோதரர்கள் மூலமா தேவன் அங்க நமக்கு விளக்கி காண்பிக்கிறார். நினைச்சு பாருங்க, நமக்கெல்லாம் ஒரே ஒரு சின்ன பொண்ணுதான், வேற பசங்க கிடையாது, யாருமே கிடையாது. அப்ப எவ்வளவு அன்பு செய்வோம் அந்த குழந்தை மேல, அந்த பெண் மேல இல்லைங்களா, ரொம்ப அழகா அன்பு செய்வோம். அதே மாதிரிதான் அந்த தாயும் ரொம்ப அன்பு செஞ்சிருக்கிறார். ஆனா என்ன ஒரு முடியாத விஷயம் பாத்துட்டீங்கன்னா, அந்த ஒரே ரொம்ப அதிகமா அன்பு செஞ்சிட்ட அந்த பெண்ணுக்கு தான் அந்த அசுத்தாவி பிடிச்சிருச்சு. அசுத்தாவினா எதுன்னு தெரியும், விழுந்து போன தூதர்கள் அவங்க தான். நோவா காலத்துல இருந்து போன தூதர்களா இருந்துட்டவங்க தான் இப்ப இந்த வேலைகள்லாம் செஞ்சுட்டு இருக்கிறாங்க. அப்போ அவங்கள நல்ல ஒரு பெரிய நல்ல பவர் உள்ள ஒரு ஆவி தான் வந்து இந்த பெண்ணை பிடிச்சிருக்கணுமா. அப்போ எப்படி அந்த பெண்ணை பிடிக்குது அப்படின்னா, அதுக்கு ஈக்குவலா ஒரு ஷேப் எடுத்துட்டு போய் உள்ள உக்காருதுன்னு அர்த்தம் கிடையாது சரிங்களா. நாம அப்படி புரிஞ்சிட வேணாம். மாறாக என்னன்னா, அந்த முழு சரீரத்தையும் இயக்குகிறது அந்த பிரெயின் சரிங்களா, இந்த மூளை. இந்த மூளையோட கண்ட்ரோலை யார் எடுத்துக்கிறா? இந்த தூதர்கள் வந்துட்டு எடுத்துட்டு அந்த மூளைக்கு என்ன கண்ட்ரோல் கொடுக்குறாங்களோ அதை அப்படியே அந்த சரீரம் செய்யும். அதுதான் அந்த அசுத்தாவை பிடிச்சது சரிங்களா. இப்போ ரொம்ப அந்த அம்மாவுக்கு எப்படி இருந்திருக்கும் யோசிச்சு பாருங்க. டெய்லி காலையில ஒரு டீ குடிக்க போனாவோ, சாப்பாடு கொடுக்க போனாவோ, அந்த பெண் பக்கத்திலே போக முடியாது. ஏன்னா இப்ப அந்த அசுத்தாவை அந்த பெண்ணோட மூளையில போய் உங்க அம்மாவை அடின்னு கட்டளை கொடுத்துட்டா கண்டிப்பா அந்த பெண் என்னத்தா செய்யும், கொடூரமா தாக்குற அளவுக்கு என்ன வேணா செய்யும். அப்ப யோசிச்சு பாருங்க, எந்த அளவுக்கு அந்த அம்மாவுக்கு அந்த போராட்டம் இருந்திருக்கும். இத்தனைக்கு வேற ஒரு பையனோ கூட ஒரு பெண்ணோ இருந்திருந்தா பரவாயில்ல, ஒரே பொண்ணு ரொம்ப அன்பு செஞ்சிட்ட பொண்ணு, ஆனா ரொம்ப வியாதி அந்த அசுத்தாவினால் பிடிக்கும் போது ரொம்ப மனசு கஷ்டம் ஆயிட்டாங்க. ரொம்ப நாள் எவ்வளவோ ட்ரை பண்ணிருப்பாங்க கண்டிப்பா இதை விரட்டுறதுக்கு, ஆனா ஒண்ணுமே செஞ்சிருக்க முடியாது. அது என்ன அந்த அசுத்தாவி அப்படின்னு அந்த அன்கிளீன் ஸ்பிரிட் இல்லைங்களா, அது என்ன அப்படின்னா அந்த அசுத்தாவி இந்த பெண்ணோட வாயில இருந்துட்டு என்ன சொல்லுமாமா, அநேக தேவையில்லாத வீணான சில நம்ப முடியாத மோசமான வார்த்தைகளா வெளியே விட்டுட்டே இருக்குமா அந்த பெண். என்ன இன்னைக்கு பாக்குறோம் இல்லைங்களா, சில பேரை பார்க்கும்போது ஏதாவது உளறிட்டே இருக்கிறாங்க. சோ அந்த மாதிரி பார்க்கும்போது நினைச்சு பாருங்க, அதாவது ஒரு பெரிய மனுஷன் நல்ல வார்த்தையை பேசாம, நல்ல வார்த்தையை பேசாம கெட்ட வார்த்தையை பேசினாவே நம்மளா ரொம்ப மனசு உடஞ்சு போயிடும். தன்னுடைய சொந்த பொண்ணு சின்ன பொண்ணு அது பேசுற வார்த்தையே என்னன்னு தெரியாது, ஆனா பேசுதுன்னு போது ரொம்ப மனசு கஷ்டமாயிட்டாங்க இந்த அம்மா. சரிங்களா, இப்போ ரொம்ப நாள் இருந்துட்டு இருக்கும் போது கொஞ்சம் இப்படியே இருந்துட்டு இருக்கு சம்பவங்கள் போயிட்டே இருக்கும் போது கொஞ்ச நாள் கழிச்சு ஒருத்தர் பத்தி கேள்விப்படுறாங்க. தங்கள் பக்கத்து வீட்டுக்காரர்கிட்ட கண்டிப்பா விசாரிச்சிருப்பாங்க இதுக்கு நம்ம என்ன ட்ரீட்மெண்ட் எடுக்கலாம் அந்த காலத்தின்படி அப்படின்னு விசாரிச்சிருப்பாங்க. அப்போ சிலர் வந்துட்டு அந்த பெண்ணோட தாயார்ட்ட வந்து சொல்லியிருக்கிறாங்க, என்னன்னா இங்க பாருங்கம்மா ஒரு 45 மைல் கடந்த அங்கிட்ட இஸ்ரேல் தேசத்துக்குள்ள நீங்க போனீங்கன்னா இப்ப புதுசா ஒரு தீர்க்கதரிசி வந்திருக்கிறார். அவர் வெறும் தீர்க்கதரிசினா வார்த்தை மட்டும் பேசல, யார் யாரெல்லாம் அவர்கிட்ட போய் அற்புதம் கேட்கிறாங்களோ அடையாளம் கேட்கிறாங்களோ அதெல்லாம் தாராளமா செஞ்சு கொடுக்கறாரு. எக்கச்சக்கமான பேய் ஓட்டி இருக்கிறாரு, எக்கச்சக்கமான நோய் குணமாக்கி இருக்கிறாரு, காற்று கடல்லாம் அடக்கி இருக்கிறாரு அப்படின்னு அந்த பாப்புலாரிட்டி கொஞ்சம் கொஞ்சமா கடந்து கடந்து இந்த அம்மா காதுக்கு அங்க கேட்டிருக்குது. ஆனா என்னன்னா இவ்வளவு விஷயத்த கேட்டவனே அவங்களுக்குள்ள ஒரு கோட்டை, விசுவாச கோட்டை உருவாயிருச்சு. என்னன்னா கண்டிப்பா அவரை பார்த்துட்டா நம்ம என்ன பண்ணிரலாம், நம்ம பொண்ணை சுகப்படுத்திடலாம் அப்படின்னு ரொம்ப ஆசையா போயிருக்கிறாங்க, அதாவது நினைச்சிருக்கிறாங்க. ஆனா என்ன இயலாத சூழ்நிலைன்னா போக முடியல. ஏன் தெரியுங்களா, இந்த பொண்ணு கூட ஒரு நாள் அந்த வீட்டுல இருக்கிறதே ரொம்ப கஷ்டம். என்ன நடக்கும், எப்ப நடக்கும், எது நடக்கும் தெரியும். ஏன்னா நிறைய டைம் அந்த பொண்ணு தற்கொலைக்கு கூட ட்ரை பண்ணிருக்காமா பதிலாங்க சொல்லும் போது சொல்றாங்க. சரிங்களா, இப்ப இந்த பொண்ணை கூட்டிட்டு இன்னும் ஒரு 2 நாள் டிராவல் எங்கேயாவது போக முடியுமா, நினைச்சு பாருங்க. அப்ப பாருங்க ஏதோ ஒரு விடுதலை கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் கண் முன்னாடி தெரியுது, ஆனா அதை அடைய முடியாத பரிதாப சூழ்நிலை. நம்ம தமிழ்ல சொல்லிட்டோம்னு சொல்லுவாங்க பாருங்க, கை கேட்டினது என்ன வாய் கேட்டல, ஜஸ்ட் ஒரு 2 நாள் டிராவல் பண்ணா சுகமாயிரும். இவ்வளவு வருஷமா இருந்துட்டு கஷ்டம் எல்லாம் தீர்ந்துரும், ஆனா அந்த 2 நாள் டிராவல் தான் பண்ண முடியாது. பொண்ணா பேர்பட்ட சூழ்நிலையில இருக்கிறான். சோ இந்த மாதிரி சம்பவங்கள் இருக்கும் போது இப்படியே நினைச்சிட்டு இருந்த அந்த கோட்டை கொஞ்ச நாள் கழிச்சு உடஞ்சே போச்சு. அவ்வளவுதான், அவரை பார்க்கவே முடியாது, என்னைக்கு நம்ம போய் பாக்குறது, நம்ம பொண்ணு இப்படியே தான் இருக்கும். அப்போ கொஞ்ச நாள் கழிச்சு திரும்பி ஒரு குட் நியூஸ் கிடைக்குது. நல்லா இந்த சீன்லாம் கொஞ்சம் நிறைய நம்ம பட சீன் கற்பனை பண்ணுவோம், இந்த சிந்தை தேவையில்லாம. அது வேலையில இருக்கும்போது கற்பனை பண்ணிட்டு இந்த உலகத்துல வந்து போது தேவையில்லாத கற்பனைகள்லாம் சிந்தையில ஓடும். அதை கொஞ்சம் கட் பண்ணிட்டு இந்த மாதிரி சில பிப்ளிக்கல் மேட்டர்ஸ்க்கு கொஞ்சம் உங்க சீன் கற்பனையை கொஞ்சம் வெளிப்படுத்தி அந்த சீன்ல அந்த அம்மா கூட போய் நின்று பாக்குற மாதிரி இதை யோசிங்க. சரிங்களா, சாதாரணமா நினைச்சோம்னா இது நமக்கு மைண்டுக்கு அது கிளிக் ஆகாத. ரொம்ப கஷ்டப்படுற பொண்ணு, அதை பார்த்துட்டு ரொம்ப வேதனைப்படுற அம்மா, அவங்களுக்கு கிடைக்கிற குட் நியூஸ், ஆனால் அதை அடைய முடியாத சூழ்நிலை. இந்த சூழ்நிலைகள் போயிட்டு இருக்கும் போது திடீர்னு ஒரு நாள் ஒருத்தவங்க கதவை தட்டுறாங்க, கதவை தருங்க கதவை தருங்க. சோ கதவை திறந்து பார்த்தா வாயில வந்த முதல் விஷயமே நற்செய்தி. என்னங்க அப்படின்னு கேட்டா, நான் சொல்லிட்டு இருந்தேன்ல ஒரு நாள் ஒரு 45 மைலுக்கு முன்னாடி அங்க அற்புதம் செஞ்சுட்டு இருந்தவர், அவரு நம்ம ஊர் சைடு நேத்து வந்திருக்கிறார். புரியுதுங்களா, இந்த மாதிரி ஒரு குட் நியூஸ் அந்த அம்மாவுக்கு கிடைக்குது. நினைச்சு பாருங்க, ரொம்ப நாள் விழுந்து போன கனவு கட்டை என்ன ஆயிருக்கும் மறுபடியும். இதை விட்டா வேற சான்ஸே கிடைக்காதுன்ட்டு அந்த அது பிதர் என்ன சொல்றாருன்னா, செத்து போன அந்த நம்பிக்கை மறுபடியும் அப்படியே எந்திரிச்சு நினைச்சாம். சோ நின்றுட்டு ஆனால் தான் அந்த வார்த்தை, அது பாருங்க அந்த 25 மறுபடியும் படிங்க. பாத்தீங்களா, அவரை குறித்து கேள்விப்பட்டு, கேள்விப்பட்டா எப்ப நடந்திருக்குன்னா அவர் வர்றதுக்கு ரொம்ப நாளுக்கு முன்னாடியே நடந்திருக்கு. வந்து அவர் பாதத்தில் விழுந்தால் அப்படின்னா அந்த அந்த எக்ஸ்பிரஷன் நீங்க புரிஞ்சுக்கணும். ரொம்ப நாள் எதிர்பார்த்த விஷயம், அதாவது ஒருத்தர் லாட்டரி 10 டைம் லாட்டரி வாங்கிட்டு 1 கோடி விழுகவே கிடையாது. ஒரு 10 வருஷம் கழிச்சு திடீர்னு அவர் அடுத்த வாங்கின நம்பருக்கு 1 கோடி விழுந்துச்சுன்னா எப்படி இருக்கும். சரிங்களா, அதாவது ஒரு நம்பிக்கையில இருந்திருக்கிறார், ஆனா அது செத்து போயிருக்கு. திடீர்னு அது வர அது சாத்தியமாகற சூழ்நிலை வரும்போது ஒருத்தராலுமே தங்கள் கண்களையே நம்ப முடியாதுன்னு நாம சில நேரம் சொல்லுவோம். அந்த மாதிரி இந்த அம்மாவுக்கு ஆகும்போது ரொம்ப எக்ஸ்பிரஷன் ஆயிட்டு, இனி நம்ம பார்க்கவே முடியாது, உடனே அவர் போய் சேரணும்ட்டு வேகமா வந்துட்டு அவர் பாதத்துல வந்து விழுந்திருக்கிறான். சரிங்களா, உண்மையிலேயே இப்ப பிரதர் சொல்லும் போது இந்த உலகத்துல உலகத்தானே சொல்றான், தாய் அன்பை விட மேலான அன்பு இல்ல அப்படின்னு. ஏன்னா அந்த அன்பு பத்தி அவர் விவரிச்சு சொல்லும் போது என்னன்னா, இந்த அன்பு சுத்த மனசுல பிறக்கிற அன்பு, ஒரு சுயநலம் இல்லாத அன்பு, எதையுமே எதிர்பார்க்காம தனக்குன்னு தன்னுடைய குழந்தைக்குன்னா உடனே ஒண்ணு செய்யற அன்பு, தன் உயிரை கொடுக்க முடிஞ்சா கூட கொடுக்கற அன்பு, இவ்வளவு பெரிய அன்பு இருந்ததுனாலதான் இந்த அன்பு என்ன பண்ணுமாமா, சில நேரத்துல இடையில எவ்வளவு தடைகள் வந்துட்டாலும் எவ்வளவு கஷ்டங்கள் வந்துட்டாலும் பாடுகள் வந்துட்டாலும் அதெல்லாம் பொறுத்துட்டு பேசாம தன்னுடைய நோக்கம் நிறைவேற வரைக்கும் இந்த அன்பு அவங்களை வழிநடத்துமாமா. அதான் அந்த தாய் அன்புக்கு எக்ஸ்பிரஸ் அந்த ஒரு விளக்கம் கொடுக்கும்போது ரொம்ப அருமையா கொடுக்குறார் சரிங்களா. சோ இந்த அன்போட தான் வேகமா பல தடைகளை தாண்டி எப்படியோ கர்த்தர் அவங்க சந்திச்சுட்டாங்க. ஆனா எந்த இடையில என்ன தடைகள் வந்துச்சு அதெல்லாம் நமக்கு ரெக்கார்ட் இல்ல, சிம்பிளா நாம இவ்வளவு தான் சொல்றோம் சரிங்களா. அப்போ இந்த தாய் அன்பு குறித்து சொல்லணும்னா அவங்களுக்கு அருமையா ஒரு படத்துல இருந்துட்டு ஒரு சீன் கொண்டு வரலாம். படம்னா நீங்க தப்பா நினைச்சாங்க, நம்ம வேற எந்த படம்லாம் எடுக்க மாட்டோம், பேசன் ஆஃப் த கிரைஸ்ட் எல்லாம் பாத்திருப்பீங்க இல்லீங்களா. அந்த படத்துல ஒரு அருமையான சீன் சொல்லியிருப்பாங்க இந்த மதரோட லவ் பத்திட்டு. அதாவது கர்த்தர் வந்துட்டு அவரை அடிச்சு, கர்த்தரா நடிக்கிறவரை அடிச்சுட்டு கூட்டிட்டு போவாங்க. கூட்டிட்டு போகும்போது அந்த இவர் இப்படி போவாரு, சைட்ல ஒரு சந்து இருக்கும். சோ சந்துல இருந்துட்டு அவங்க அம்மா அப்பதான் வந்துட்டு இருப்பாங்க சரிங்களா. அந்த செய்தியை கேட்டுட்டு வந்துட்டு இருக்கும் போது அப்படி இந்த தூரத்துல இருந்து பாப்பாங்க, அவங்க கரெக்டா அந்த சந்து முக்கள் வரும்போது இவர் கீழே விழுவார் சிலுவையை போட்டு. உடனே அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, ஐயோ தன் பையன் விழுகிறானேன்னு தூக்கி விடுறதுக்கு ஓடுவாங்க. சோ ஓடும்போது உடனே அந்த படத்துல என்ன அருமையான சீன் காமிச்சிருப்பாங்கன்னா, அதே மாதிரி அதே அம்மா மரியாள் வந்துட்டு தன்னோட பையன் சின்ன வயசுல ஏதோ சம்திங் ஏதோ விளையாண்டுட்டு இருக்கும்போது கீழே விழுந்துருவாரு அதே தூரத்துல. உடனே வேகமா அந்த அன்புல போயிட்டு அவரை தூக்கி விடுறது சேம் அந்த அந்த விளக்கம் காட்சி காமிச்சிட்டு இங்க ஜாயின் பண்ணிருப்பாங்க. எதுக்கு சொல்றேன்னா, அந்த மதரோட லவ் இன்னும் நம்ம நல்லா தெரிஞ்சுக்கலாம். இந்த மாதிரி சீன்ஸ் நம்ம மனசுல கொண்டு வர்றதன் மூலமா எப்பேற்பட்ட அன்பு பாரு, ஒரு தாய் அன்பு. இந்த பாயிண்ட் ஏன் இவ்வளவு தூரம் விலக்கி சொல்றோம்னா பின்னாடி லெசன் இருக்கு சரிங்களா. அதனால தான் இவ்வளவு சீன்ஸ் எல்லாம் வச்சு நம்ம பாத்துட்டு இருக்கிறோம். அப்போ இவ்வளவு அன்புல அவங்க ஓடி அந்த ஓடி வந்துட்டாங்க. சரி, இந்த விஷயம்லாம் நம்ம இவ்வளவு நேரம் டீப்பா பாக்குறோம்ல, இவ்வளவு அன்புல நம்மள்கிட்ட ஓடி வந்திருந்தா இவ்வளவு விஷயமும் நமக்கு தெரிஞ்சிருந்தா கண்டிப்பா நம்ம என்ன சொல்லியிருப்போம், ஐயோ ஆமாமா உங்க குழந்தை எவ்வளவு நாளா இருக்கு, உங்களை விட எனக்கு நல்லாவே தெரியும், போங்க இப்பயே உங்க பையன் உங்க குழந்தை சுகமாயிருச்சு அப்படின்னு தானே சொல்லிருப்போம் நம்ம எல்லாம். ஜீசஸ் என்ன சொன்னாரு வசனம் தெரியும் படிங்க. கிரேக்க ஸ்திரி, நான் புறஜாதி சரிங்களா படிங்க. வேண்டிக் கொண்டால், அதாவது இங்கிலீஷ் அந்த கிரைட் சரிங்களா, ரொம்ப மனசுருக்கத்தோட அங்க கேட்டிருக்கிறாங்க. இது இந்த விஷயத்துல தன் மகளை பிடித்த பிசாசை குணமாக்கும்படி வேண்டிக் கொண்டாலும் சிம்பிளா வசனம் இருக்குது. ஆனா இதே மத்தையில நீங்க படிச்சு பாத்தீங்கன்னா 15:22 படிங்க. பாத்தீங்களா அதனுடைய அந்த ஒரு அந்த ஒரு எக்ஸ்பிரஷன் எவ்வளவு அழகா சொல்றாரு பாருங்க. என் மகள் பிசாசினால் கொடிய வேதனைப்படுகிறார், ரொம்ப இது பண்ணிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு அங்க அந்த அம்மா சொல்லியிருக்கிறாங்க. இப்ப நீங்க மார்க்குக்கே வந்துடலாம். இப்ப ஜீசஸ் கர்த்தர் பண்ணிட்டு இருக்கிற அந்த பதில், கர்த்தர் சொன்ன பதில் என்ன படிங்க. ஓகே, 23 படிங்க. இல்லீங்க, இது மார்க் வந்துடலாம். நீங்க மார்க்ல 7:23 படிங்க. அவருக்கு அவளுக்கு அவர் ஒரு வார்த்தையும் சொல்லவில்லை. இல்ல ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம் இருக்கு. ஓ 15:23 அவளுக்கு பிரதியுத்தரமாக அவர் ஒரு வார்த்தையும் சொல்லவில்லை. யோசிச்சு பாருங்க, இதெல்லாம் கர்த்தர் செய்யற காரியமா இல்லீங்களா. ரொம்ப இறக்க, ரொம்ப மனதுருக்கத்துல, ரொம்ப வேதனையில, கண்டிப்பா சுகம் கிடைச்சிரும், இந்த நாள் மாதிரி வேற எந்த நாள்லயுமே நமக்கு சான்ஸ் கிடைக்காது, ஒரு வாய்ப்பு கிடைக்காதுன்னு ரொம்ப ஆபத்துல, ரொம்ப ஏக்கத்துல, ரொம்ப வாஞ்சையில வந்திருக்கிறான். அப்படி வந்துட்டு இருக்கிற ஒரு ஸ்திரீக்கு அட்லீஸ்ட் ஒரு வார்த்தையாவது, ஒரு மனசு இறங்குற மாதிரி, மனசை சாந்தப்படுத்துற மாதிரி பேசிருக்கணுமா இல்லையா. நம்மளா இருந்தா உடனே அற்புதத்தை கொடுத்துருப்போம். ஆனா கர்த்தர் குறிச்ச அங்க டெபினிஷன் விளக்கம் என்ன கொடுக்கப்படுதுன்னா, வசனத்துல இவர் ஒரு வார்த்தையை கூட பதில் கொடுக்கலையாமா, யோசிச்சு பாருங்க. அப்ப நம்ம என்ன நினைச்சிருவோம்னா, உடனே என்ன கர்த்தர் வந்துட்டு, நம்மளே இவ்வளவு மனதுருக்கம் உள்ளவரா இருக்கிறோம், கர்த்தருக்கு அப்ப மனதுருக்கம்ன்ற ஒரு விஷயமே கிடையாதா பாத்தீங்களா. இந்த மாதிரி சிந்தனைகள் தான் நமக்கு வரும். ஆனா வசனம் படிச்சு பாருங்க அவரை குறிச்சு, மத்தேயு 9:36 பாத்தீங்களா, அவர்கள் மேல் மனதுருகி அப்போ கர்த்தருடைய முக்கியமான குணலட்சமே என்னன்னா, யார் பாக்குறாரோ அவருக்கு என்ன ரீசனுக்காக அற்புதங்கள் செய்யறாருன்னா, பார்க்கும்போது அவங்க ரொம்ப ஒரு மேய்ப்பன் இல்லாத ஆறுகளா இருந்துட்டு இருக்கிறாங்க. ஒரு துரத்தப்பட்ட ஜனங்கள் மாதிரி தேவனுடைய சொந்த ஜனங்கள் இருந்துட்டு இருக்கிறாங்க. என்னப்பா நீங்க எப்படி இருக்கிறீங்களேன்னு ரொம்ப மனசு ரொம்ப இறங்கிட்டு உருகிட்டு தான் இவ்வளவு அற்புதம் பண்ணார். இவ்வளவு அற்புதம் இவ்வளவு மனதிருக்கத்துல பண்ணவரு, இப்போ இதே மாதிரி ஒரு ஸ்திரியை வந்து கேட்கும் போது அதே மனதிருக்கம் காமிச்சிருக்க வேண்டியதான. ஏன் அட்லீஸ்ட் சரி ஒரு ஒரு ஆறுதலா சில வார்த்தைகளாவது பேசி அனுப்பிச்சிருக்கலாம் இல்லையா? ஆனா என்ன பண்றாருன்னா, ஒரு வார்த்தை கூட ரிப்ளை பண்ணலையாமா, ஒரு வார்த்தை கூட பதில் சொல்லையாமா. கர்த்தருடைய ஆக்ஷன் நமக்கு கொஞ்சம் வித்தியாசமா இருக்கு பாருங்க. ஏன் இந்த மாதிரி கர்த்தர் அங்க செய்யணும் இல்லைங்களா? நமக்கு ஒரு சின்ன டவுட் அங்க வருது. ஏன் அங்க செய்யணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, கண்டிப்பா இந்த ஸ்திரீயோட சூழ்நிலைகள், இந்த ஸ்திரீக்கு இருக்கிற விசுவாசம், இது எல்லாமே கர்த்தர் நல்லா அறிஞ்சிருக்கிறார். இப்ப கர்த்தர் என்ன பண்றாருன்னா, உங்கள் விசுவாசத்துல நீங்க ஸ்ட்ராங்கா இருக்கிறீங்களா, இது அந்த ஸ்திரீக்கு கர்த்தர் வந்துட்டு ஒரு சின்ன டெஸ்ட் வச்சுட்டாராம். அதனாலதான் அவர் பதிலுக்கு ஒரு வார்த்தை கூட சொல்லாம அங்க பேசாம போறார். இப்படி அது மட்டும் ஏன் இந்த ஸ்திரீக்கு, அதுவும் ஏன் கிரேக்க ஸ்திரீக்கு போய் டெஸ்ட் வைக்கணும் அப்படின்னா, ஒரு அமெரிக்காக்காரர் எழுதுறாராமா கிரேக்க ஸ்திரீகள் பத்தி, அதாவது ஒட்டுமொத்தமா கிழக்கத்திய நாடுகள்ல இருக்க ஸ்திரீகள் எப்படி இருக்கிறாங்களாமா, ரொம்ப பொறுமையிடுவாங்களாம். ஒரு விஷயத்தை அடையணும்ன்றதுக்காக அதுக்கு என்ன வேணா ட்ரை பண்ணுவாங்களாம். அதுக்காக ரொம்ப நிலை அந்த ஸ்திரத்தன்மையில நினைச்சிருப்பாங்களாம். அதை விட்டு விலகி போகாத குணமுடையவங்க தான் இந்த கிழக்கத்திய நாடுகளோட ஸ்திரீகள் சரிங்களா. சோ அந்த ஸ்திரீகளுக்கே உரிய டெஸ்ட்னா, கண்டிப்பா இந்த மாதிரி வார்த்தைகள் சொல்லி கொஞ்சம் நேரம் அப்படி அமைதியா இருந்து தான் ஆகும். அதனால தான் கர்த்தர் அந்த மாதிரி டெஸ்டிங் அங்க வச்சுட்டாராம். சரி, இப்ப இந்த சம்பவம் எல்லாம் நடந்துட்டு இருக்கும்போது கூட யார் இருக்கிறா, கர்த்தர் கூட சீஷர்கள். இவங்க வந்துட்டு கர்த்தரை விட ரொம்ப மனதுருக்கம் உள்ளவங்க மாதிரி என்ன வார்த்தை சொல்றாங்க பாருங்க, மத்தேயு 15:23. பாத்தீங்களா, ரொம்ப கூப்பிட்டுக்கிட்டே இருக்கிறாங்க. நீங்க என்ன பண்ணுங்க, அனுப்பி விடுங்க அப்படின்னா நம்ம என்ன நினைச்சிடக்கூடாதுன்னா, அவன் பேசாம துரத்தி விட்டுருங்க, சும்மா அனுப்பி விடுங்கன்னு அவங்க சொல்லல. மாறாங்க என்ன சொன்னாங்கன்னா, பாருங்க ஆண்டவரு, நீங்க எத்தனை ஆயிரம் பேரை இஸ்ரேல சுகமாக்கி இருக்கிறீங்க, எத்தனை எண்ணற்ற ஜனங்களை எவ்வளவோ அற்புதம் பண்ணிருக்கிறீங்க, அவங்கள ஒருத்தர் எவ்வளவோ பேருக்கு பேய் ஓட்டி இருக்கிறீங்க, அதுல ஒருத்தவங்க போலத்தானே இவங்க, இவங்க உங்களுக்கு சின்ன விஷயம் தானே இது, சீக்கிரமா செஞ்சு அனுப்பி விடுங்க ஆண்டவரே, அந்த அர்த்தத்துல சொல்லியிருக்கிறாங்க, சீக்கிரமா அவங்களை அனுப்பி விடுங்க அப்படின்னு. உடனே இப்ப சீச்சர்களுக்கு அவர் என்ன ரிப்ளை பண்றாரு பாருங்க, படிங்க. பாத்தீங்களா, அவர் குடுக்கிற ஆன்சரு, காணாமல் போன ஆடுகளாக இஸ்ரேல் இடத்துக்கு தான் நான் என்ன பண்ணிருக்கிறேன் வந்திருக்கிறேன் அப்படின்னா, சீஷர்களுக்கு என்ன உணர்த்த விரும்பினாராமா, அவர் ஏற்கனவே சீஷர்கள்ட்ட சொல்லியிருக்கிறார், நீங்க புறப்பட்டு போங்க, போறப்ப சமாரிய தேசத்துக்குள்ள போவாதீங்க, புறஜாதிகள் தேசத்துக்குள்ள போவாதீங்க, மாறா எங்க போங்க, காணாமல் போன ஆடுகளாக இஸ்ரேல் இடத்துக்கு போய் அங்க நீங்க சுவிசேஷம் சொல்லுங்க, அற்புதம் செய்யுங்க அப்படின்றத உங்களுக்கு நினைவுபடுத்துறாரு. அந்த வசனத்தை நினைவுபடுத்தி, நானே உங்கள்ட்ட என்ன சொல்லியிருக்கிறேன், இஸ்ரேலுக்கு மட்டும்தான் இந்த மாதிரி செய்யணும்னு சொல்லியிருக்கிறேன், அவங்களுக்காகத்தான் நான் வந்திருக்கிறேன், சோ உங்கள்ட்ட சொன்ன நானு, அதை மீறி நான் மத்தவங்களுக்கு செய்ய முடியுமா, நான் அந்த பர்பஸ்க்காக மட்டும்தான் வந்திருக்கிறேன், நான் மற்ற ஜனங்களுக்கு அற்புத அடையாளங்கள்லாம் கண்டிப்பா செய்ய மாட்டேன். இந்த விஷயத்த சீஷர்களுக்கு அங்க உணர்த்துறாராமா. இப்ப இதை யார் கேட்டுட்டு இருக்கிறாங்கன்னா, வந்து அற்புதம் கேட்டுட்ட ஸ்திரீ வந்துட்டு ரொம்ப அம்பலா கேட்டிருக்காங்க, ஏன் இவர் இவ்வளவு கேட்டு நமக்கு அற்புதம் செய்ய மாட்டேன்றாரு அப்படின்றப்ப, சீஷர்களுக்கு அவர் கொடுத்த ஆன்சர் தான் இவங்களுக்கு உடனே டச்சிங் பாயிண்ட் ஆயிடுச்சு. ஓ, இந்த ஒரு ரீசன்னால தான் இவர் நமக்கு இன்னும் அற்புதம் செய்யாம இருக்கிறாரா, ஓ நம்ம புறஜாதின்றனால தான் நமக்கு ஒரு ஆசீர்வாதம் கொடுக்காம இருக்கிறாரான்னு அவங்க மனசுக்கு உடனே உணர்ந்துட்டாங்க. உணர்ந்துட்டு இப்ப அவங்க என்ன ரிப்ளை பண்றாங்கன்னா, 25:26 படிங்க. ஓகே, பாத்தீங்களா, வந்து உதவி செய்யுங்க அப்படின்னு கேக்குறாங்க. கேட்கும் போது இப்ப சேம் அவங்களுக்கும் அந்த ஆன்சர் தான் சொல்ல, என்னன்னா, பிள்ளைகளின் அப்பத்தை எடுத்து நாய்க்குட்டிக்கு போடுகிறது நல்லதல்ல அப்படின்னா, அங்க பாருங்க மறுபடியும் ஒரு ஹார்ட் வேர்ட் யூஸ் பண்ற, நாய்க்குட்டி அப்படின்ற நேரடியாவே சரிங்களா. சோ என்ன பண்ற, நாய்னு சொல்லிட்டாரு நம்ம கர்த்தர் அப்படின்னு அவன் நினைக்கிறோம் இல்லைங்களா. ஆனா இங்க ரொம்ப ஆச்சரியமா கர்த்தர் பேசிருக்கிறார், நம்ம தான் இந்த வசனம் படிச்சா நம்ம ஊர்ல தான் நாய்கள் எல்லாம் எப்படி நினைக்கிறோம், ரொம்ப கேவலமா நினைக்கிறோம் சரிங்களா. நமக்கு இந்த வசனம் படிக்கும் போது என்ன தோணும்னா, என்ன என்னத்தா இருந்துட்டாலும் கர்த்தர் இன்னொருத்தர் இப்படி திட்ட மாதிரி பேசிருக்கலாமா அப்படின்னு தோணும். ஆனா இங்க கர்த்தர் என்ன அர்த்தத்துல பேசிட்டாராமா, பிள்ளைகளின் அப்பத்தை எடுத்து நாய்க்குட்டிக்கு போடுகிறது நல்லதல்லனா, அந்த ஸ்திரீக்கும் அந்த விஷயத்தை புரிஞ்சுக்க முயற்சி பண்ணிருக்கிறார். கண்டிப்பா நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவேன், ஆனா உங்களுக்கு ஒரு விசுவாசத்தோட டெஸ்டிங் போயிட்டு இருக்கு, இந்த டெஸ்டிங் போகுது, அதனால நான் உங்களுக்கு இன்னும் அற்புதம் பண்ணல. அது மட்டும் ரீசன் இல்ல, நான் மெய்யாகவே உங்களுக்காக நான் என்ன பண்ணல, அனுப்பப்படல, என்னுடைய வேலை தனி, அதுல நான் எப்பயுமே ஸ்டாண்டிங்கா நிக்கிறேன், என்ன யாருமே இது பண்ண முடியாது, அதை நீங்க புரிஞ்சுக்கணும். சோ இந்த அர்த்தத்தை அவங்களுக்கு விளக்குறதுக்காகத்தான் ஓரளவு இந்த வார்த்தை அவங்க சொல்லியிருக்கிறார் சரிங்களா. அது மட்டும் இல்ல, அவங்களை திட்டுற மாதிரி நாய்க்குட்டின்னு அவர் பேசலையாமா, மாறா ரொம்ப ஆச்சரியமான வார்த்தை. பிள்ளைகளின் அப்பத்தை எடுத்து நாய்க்குட்டிக்கு போடுகிறது நல்லது இல்லன்னா, வீட்டுல இருக்கிற பிள்ளைகளோட அப்பத்தை எடுத்து வீட்டு நாய்க்கு போடுவாங்களா தெரு நாய்க்கு போடுவாங்களா? அப்போ ரொம்ப ஆச்சரியமான வார்த்தை. வீட்டு நாய்னா சில்ட்ரன்ஸ் கூட ரொம்ப அழகா க்ளோஸா விளையாடும், சில்ட்ரன்ஸ்க்கு அதுக்கு மேல ரொம்ப பிரியும். புரியுதுங்களா? இங்க கர்த்தர் என்ன சொல்றாருன்னா, நீங்க புறஜாதிகள் தான், தேவனால வெறுத்து ஒதுக்கப்பட்டவர்கள் தான், ஆனாலும் நீங்க நாய்னா என்ன நாய்னா தெரு நாய் மாறுது இல்ல, வீட்டு நாயா இருக்கிறீங்க. உங்களுக்கு அப்பம் போடப்படும், ஆனா நான் இப்ப யாருக்கு போடப்பட்டு இருக்கு? பிள்ளைகளுக்கு போட்டுட்டு இருக்கு. இப்ப எடுத்து உங்களுக்கு போட முடியாது, ஆனா பின்னாடி ஒரு காலத்துல போடப்படும். எவ்வளவு ஆச்சரியமான விஷயம் பேசிருக்கிறார் பாருங்க, ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு. நான் இந்த பாயிண்ட் படிக்கும்போது என்ன சொல்றாருன்னா, கண்டிப்பா உங்களுக்கு அற்புதம் இருக்குது, நீங்க இதே விசுவாச கடைசி வரைக்கும் என்கிட்ட நின்று காமிச்சிட்டீங்கன்னா உங்களுக்கு நான் இப்பயே செய்வேன்றது அந்த ஒரு அது என்ன நம்பிக்கையின் கதிர், ரே ஆஃப் ஹோப் சொல்லுவாங்க சரிங்களா. அந்த நம்பிக்கையின் விஷயத்த துளி அளவுல இந்த வசனத்துல வச்சாராம் சரிங்களா. சோ வச்சுட்டு அவங்களுக்கு அந்த டெஸ்டிங் எதிர்பார்த்துட்டு இருக்கிறார். இதை விட இன்னும் மார்க்ல ரொம்ப கிளியரா இருக்க அந்த வசனம் படிங்க, மார்க் 7:27. பாருங்க அந்த முந்தின்ற வார்த்தையை அண்டர்லைன் பண்ணணும். அப்படின்னா செகண்டரியா யாருக்கு இருக்குது திருப்தி? பின்னாடி நாய்க்குட்டிகளுக்கு கண்டிப்பா இருக்குது. அந்த வார்த்தையை சொல்றாரு, சொல்லும் போது அந்த ஸ்திரீ என்ன புரிஞ்சுக்கணும்னு நினைச்சாருன்னா, கண்டிப்பா உங்களுக்கு இருக்கு, ஆனா இவங்களுக்கு பின்னாடி தான். சோ அந்த விஷயம் நீங்க உணரணும், அதுக்காகத்தான் நான் இந்த பூமியில வந்திருக்கிறேன்றதை நீங்க உணரணும். இந்த வசனத்துக்காக கிளியரா அங்க சொல்றாரு. ஆனா சொன்னவனே கர்த்தர் எதிர்பார்த்த ஆச்சரியமான ஆன்சர் அவங்க கொடுத்துட்டாங்க சரிங்களா. இவர் என்ன புரிஞ்சுக்கணும்னு நினைச்சாரோ அந்த வார்த்தை அப்படியே அருமையா புரிஞ்சுக்கிட்டாங்க. அவங்க என்ன ரிப்ளை பண்ணாங்க படிங்க, இல்ல அந்த 27 வசனம் படிங்க. பாத்தீங்களா, ரொம்ப கிளியர் அண்டர்ஸ்டாண்டிங். கரெக்ட் ஆண்டவரே, நீங்க சொல்றது கண்டிப்பா பின்னாடி புறஜாதிகளுக்கு நீங்க ஆசீர்வாதம் வச்சிருப்பீங்க, ஆனாலும் அப்பப்ப பிள்ளைகளுக்கு போறப்பே கொஞ்சம் கொஞ்சம் கீழே உழுகுமே, அதை நாங்க சாப்பிடக்கூடாதா? எவ்வளவு ஆச்சரியமான ஆன்சர் பாருங்க. நம்ம எல்லாம் இந்த நம்பிக்கை விசுவாசமா நம்ம இருந்திருந்தா காமிச்சிருக்க மாட்டோம். அவ்வளவு ஆச்சரியம். அதனால்தான் ஜீசஸ் பார்த்தவனே ரொம்ப ஆச்சரியப்பட்டு அவர் கொடுக்கிற சர்டிபிகேட் பாருங்க, மார்க்ல போயிடலாம், 7:28 படிங்க. அதே மத்தியில படிங்க. ரொம்ப ஆச்சரியம். இந்த சர்டிபிகேட்லாம் ஜீசஸ் இன்னைக்கு நம்மளை பார்த்து கொடுப்பாரா? நமக்கு ஜீசஸ் என்ன கர்த்தர் நமக்கு என்ன சர்டிபிகேட் என்ன சான்று கொடுப்பாரு அப்படின்னு பாத்துட்டீங்கன்னா, உங்களுக்கு கடுகளவு விசுவாசம் இருந்துச்சுன்னா நீங்க அந்த மலையை பார்த்து போங்கன்னா போன்னு சொல்லுவோம். போகும். இந்த வார்த்தையை தான் நம்மளை பார்த்து பேசினா பேசுவார். நம்மளை பார்த்து உங்க விசுவாசம் ரொம்ப பெருசுன்னு கண்டிப்பா சொல்ல மாட்டார். ஏன் தெரியுங்களா? நமக்கு மலையளவு அவிசுவாசம் இருக்கு. ஆனா அந்த ஸ்திரீ பார்த்துட்டு கர்த்தரே சொல்றாரு உங்க விசுவாசம் பெருசு அப்படின்னா என்னன்னா, நான் சொல்ல வேண்டிய விஷயத்த உடனே அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி உடனே உங்க மைண்ட்ல நினைச்சிட்டு உடனே இவ்வளவு விசுவாசமான விஷயம் நீங்க கேட்டுக்கிறீங்களே, கண்டிப்பா என்கிட்ட இருந்து உங்களுக்கு அற்புதம் கிடைக்கணும், இன்னும் என்கிட்ட ஸ்ட்ராங்கா நின்றுக்கிறீங்களே, ரொம்ப ஆச்சரியம் உங்களை பார்க்கும்போது. இதே ஒரு விஷயம் தான் நீங்க பாத்தீங்கன்னா கர்த்தருக்கே சிலர், அதாவது கர்த்தருக்கேன்னு இல்ல, கர்த்தர் லைஃப்ல சிலர் அவருக்கு ஆச்சரியப்படுத்துற மாதிரி சில ஆன்சர்ஸ் எல்லாம் சொல்லியிருக்கிறாங்க சரிங்களா. ஏற்கனவே இன்னொரு சப்ஜெக்ட்ல நான் பார்த்திருப்போம், கொர்நேலிய விஷயத்துல சரிங்களா. அவர் வீட்டு பக்கத்துல போகும்போது அந்த கொர்நேலி ஒரு ஆச்சரியமான ஆன்சர் கொடுத்திருப்பாரு, நானே இவ்வளவு பெரிய அதிபதி தெரியுங்களா, நான் போனா போறான் வானா வர்றான், எனக்கே இவ்வளவு அதிகாரம் இருக்கும்போது என்னை விட பெரியவர் யாரு? நீங்க உங்க ஒரு வார்த்தை சொன்னா போல அதுக்கு அவ்வளவு அதிகாரம் இருக்கு, போய் அவனை சுகமாக்கிறோம், பிளீஸ் வார்த்தை மட்டும் சொல்லுங்க. எவ்வளவு பெரிய ஃபேத் பார்த்தவனே தான் அந்த ஜனங்களை திரும்பி பார்த்து சொன்னாரு, ரொம்ப ஆச்சரியப்பட்டு உங்கள்கிட்ட நான் ஒருத்தர்கிட்ட கூட இந்த விசுவாசம் எல்லாம் பாக்கல. அதே மாதிரி பாருங்க, சில புறஜாதிகள் கர்த்தர் லைஃப்ல ரொம்ப ஆச்சரியமான எக்ஸ்பீரியன்ஸ் அங்க கர்த்தர் வாங்கிருக்கிறார் பாருங்க. இதே இடத்துலயும் கூட அதே ஸ்திரீ வந்துட்டு ரொம்ப ஆச்சரியமான விசுவாசம் கொர்நேலிய மாதிரி காண்பிக்கும் போது கர்த்தர் என்ன சொல்லிட்டார்னா, ரொம்ப பெரிய ஃபேத் காமிச்சிருக்கிறீங்க, நீங்க நினைச்ச மாதிரி நடக்கும், வீட்டுக்கு போனீங்கன்னா உங்க பொண்ணை நல்லபடியா பாக்கலாம், போயிட்டு வாங்க. நெக்ஸ்ட் என்ன நினைச்சு படிங்க, அந்த நேரமே அதெல்லாம் அண்டர்லைன் பண்ணணும் சரிங்களா. ஜீசஸோட வார்த்தைக்கு எவ்வளவு பவர் இருக்குன்னு சொன்னாரு. சொன்ன உடனே இவ்வளவு நாள் அடங்காத ஆவி கர்த்தர் இங்க பேசின வார்த்தையை கேட்டுட்டு அங்க இருந்து என்ன இருக்குது விட்டுட்டு ஓடிடு சரிங்களா. சோ ரொம்ப பவரா உடனே ஆரம்ப அது சரியாயிட்டாங்க. இப்ப தொடர்ந்து வசனம் படிங்க. இல்ல மார்க்ல படிங்க.
அவர் தன் வீட்டுக்கு வந்த பொழுது போய்விட்டதையும் தன் மகள்
ரொம்ப ஆச்சரியம். என்ன தெரியுங்களா, சின்ன வயசுல இருந்து தன்னுடைய ஒரே பொண்ணு ஒரு நாள் கூட நைட்டோ பகலோ நிம்மதியா படுத்து அந்த அம்மா பார்த்ததே இல்லையாம். ரொம்ப நாள் கழிச்சு வந்து வீட்டை திறந்து பாக்குறாங்க, தன்னுடைய பொண்ணு ரொம்ப பீஸ்ஃபுல்லா ரொம்ப அமைதியில தூங்கிட்டு இருக்கு. உண்மையிலே அந்த அம்மா அடைஞ்சிருத்த சந்தோஷத்துக்கு கண்டிப்பா அளவு இருந்திருக்காரு. இது வந்துட்டு சகோதரிகளுக்கு நல்லா புரியும், சகோதரர்களுக்கும் நல்லா புரியும் நம்புறோம் சரிங்களா. அந்த ஸ்திரீயோட அன்பு தயவு செஞ்சு அந்த சீன்ல பக்கத்துல நின்று அந்த அம்மாவை யோசிச்சு பாருங்க, எவ்வளவு விஷயங்கள் அங்க நடந்திருக்கு. ரொம்ப ஆச்சரியப்படுறோம், ரொம்ப சந்தோஷம் கூட படுறோம் இந்த மாதிரி சம்பவங்களா நம்ம அங்க படிக்கும் போது. நமக்கு கூட சம்டைம்ஸ் பலன் அங்க கிடைக்குது. சரி பிரதர், இதுல என்ன பிரதர் நமக்கு லெசன்ஸ்? இது வந்துட்டு கர்த்தர் லைஃப்ல நடந்துட்ட ஒரு சின்ன சம்பவம். இதுல நமக்கு என்ன சகோதரர் பாடங்கள் இருக்குது அப்படி நம்ம கேட்கும் போது, இப்பதான் நம்ம லெசன்ஸ் பாடங்களுக்குள்ள போக போறோம். முதலாவது பாடம், முதலாவது லெசன் நாம என்ன சொல்ல போறோம் அப்படின்னா, பாருங்க கர்த்தர் வந்துட்டு அந்த பேக்ரவுண்ட் அந்த சூழ்நிலைகள், கர்த்தர் ஏறுவதுக்கு பயந்ததுனால என்ன பண்ணல, போய் அந்த வெளிப்புற பட்டணங்கள்ல ஜீவிக்கல, மாறா என்ன பண்ணார்னா தேவையில்லாம வீண் பிரச்சனைகளுக்குள்ள விழுக கூடாது அப்படின்றதுக்காகத்தான் போயிட்டார் சரிங்களா. சோ இதுலயே ஒரு அருமையான லெசன் இருக்குதாமா, கண்டிப்பா ஒரு வசனம் படிங்க, ரோமர் 12:18. கூடுமானால் உங்களால் என்ன சொல்லலைன்னா, நீங்க கண்டிப்பா எல்லா மனிதரோட சமாதானமா இருக்கணும் சொல்லல, கூடுமானால் உங்களால முடிஞ்ச வரைக்கும் நீங்க எல்லாருக்கூடையும் பீஸ்ஃபுல்லா ஒரு சமாதானத்தோட இருங்க அப்படின்னு சொல்லிட்டாரு கர்த்தர் சரிங்களா. அப்படின்னா அது சாரி அப்போஸ்தலர் பவுல். சோ என்ன சொல்ல வர்றாருன்னா, கண்டிப்பா எல்லா மனுஷர் கூட நம்ம சமாதானமா இருக்கிறன்றது கூடாத விஷயம். கண்டிப்பா இந்த உலகத்துல இருந்துட்டே நமக்கு எதிர்ப்புகள் இருக்குது, அங்க கர்த்தருக்கு ஏறோது இருந்த மாதிரி சரிங்களா. சோ இந்த எதிர்ப்புகள் மத்தியில ஜீவிக்கிற நாம் எந்த நோக்கத்தோட இருக்கணும், எந்த எண்ணத்தோட இருக்கணும்? நம்மை சுற்றி நிறைய தாக்குதல்கள் அங்க வரும் இந்த உலகத்துல இருந்துட்டு. அப்ப நாம் எந்த சிந்தையில ஜீவிக்கணும் அப்படின்னா, எது வந்தாலும் பாத்துக்கலாம், கர்த்தர் தான் என் கூட இருக்கிறாரு, தைரியமா சமாளிக்கலாம், இந்த ஒரு துணிவோட இல்ல புரியுதுங்களா. கண்டிப்பா கர்த்தர் உங்க கூட இருக்கிறாரு, ஆனா ஏற்ற வேலைகள்ல தான் உங்களுக்கு தேவையான நேரத்துல ஹெல்ப் பண்ணுவார். நீங்க நினைச்ச நேரம்லாம் ஹெல்ப் பண்றது என்னங்க, கூடாத விஷயம். அதாவது என்ன சொல்றதுனா, இன்னொரு வசனம் கூட படிங்க, மத்தேயு 26:53. பாத்தீங்களா, சில நேரங்கள்ல தேவன் சில சூழ்நிலைகள் அனுமதிச்சார் அப்படின்னா, அந்த டைம்ல தேவனை நோக்கி நாம் அந்த ஒரு கேர் அந்த ஒரு பாதுகாப்பு கேட்கும் போது கண்டிப்பா தேவன் கொடுப்பார். ஆனா எல்லா சூழ்நிலைகளையும், அதாவது எல்லா சூழ்நிலைகள்னா தேவன் அனுமதிக்கிறது இல்லாம, சில டைம் வீணா நம்மளா போய் மாற்றுறது, சில டைம் தேவையில்லாம வர்ற விஷயங்கள், இந்த சூழ்நிலைகள்ல நம்ம போய் தைரியமா என்ன சிந்தையில போயிடக்கூடாதுன்னா, இதுலயும் கூட நாம் மாட்டிட்டு, அதாவது மாற்றலாம், இதையும் கூட நாம் சந்திப்போம் சமாளிப்போம், தேவன் என்னதான் இருந்தாலும் நம்ம கூட இருக்கிறார், நம்மளை பத்தி நாம் கவலைப்பட தேவையில்லை, இந்த சிந்தை எப்பயுமே நமக்கு இருக்க வேணாம். தப்பா புரிஞ்சுக்காதீங்க தயவு செஞ்சு, அந்த ஒரு துணிவு நான் சொல்றேன், அந்த தனிப்பட்ட விதத்துல சுயத்தின் மேல வச்சிருக்கிற துணிவு என்னைக்குமே நமக்கு வேணாம். இன்னொரு எக்ஸாம்பிள் கூட சொல்லிட்டோம்னா, டேனியலுக்கு, அதாவது தானியலுக்கு சிங்கத்தின் குகைக்குள்ள போறதை அனுமதிச்சது யார்? தேவன். அதுல இருந்து பாதுகாப்பு கொடுத்ததும் யார்? தேவன். ஆனா தானியல் சொன்னாரா, நீங்க என்ன பண்ணாலும் பரவாயில்ல நான் சிங்க குகைக்குள்ள போவேன் அப்படின்ட்டு? ஒண்ணும் இல்ல, தேவனுக்காக அங்க நிக்கணும், அதான் தானியலோட பர்பஸ். வேற எதுக்காக, அவருடைய சொந்த காரியத்துக்காக அவர் மாட்டி ஒருவேளை அப்படி போயிருந்தாருன்னா தேவன் காப்பாத்திருப்பாரா தெரியல, பட் இந்த மாதிரி க்வெஸ்சன் அங்க வைக்கிறார். அதே மாதிரி அந்த மூணு எபிரேய புருஷர்கள், அவங்க கூட தேவன் அந்த சூழ்நிலை அனுமதிச்சுனால உள்ள போடப்பட்டாங்க, அதுல தேவன் அவங்களுக்கு பாதுகாப்பு கொடுத்தார். ஆனா அவங்களா போய் என்ன பண்ணல, வீணா போய் மாட்டல, புரியுதுங்களா அந்த விஷயம். அதே மாதிரிதான் உங்களுக்கு கூட சில தானியலின் குகைகள் வரும், அதே மாதிரி சில சூளைகள் போன்ற அனுபவங்கள் வரும். அந்த டைம்ல நீங்க தேவனை நோக்கி பாதுகாப்புக்காக கேட்டீங்கன்னா, அவர் மேல நம்பிக்கை வச்சீங்கன்னா கண்டிப்பா கிடைக்கும், அதுல எந்த விதமான மாற்றமும் இல்லை. ஆனா சில நேரங்கள்ல நீங்க ஒரு வித்தியாசமான நம்பிக்கையில, ஒரு வித்தியாசமான துணிவுல, ஒரு வித்தியாசமான தைரியத்துல நீங்களா போய் சில வீணான விஷயங்களை மாட்டும் போது, அது நீங்க தானியல் தேவன் ஏற்படுத்தின தானியல குகைக்குள்ள நீங்க விழுகிறது இல்ல, மாறாக நீங்களா ஒரு குகைக்குள்ள தானா போய் விழுகிறதா இருக்கும் சரிங்களா. தானியல் குகைக்குள்ள தேவன் போட்டா போடலாம், நம்மளா குதிக்க கூடாது, அதான் விஷயம். விஷயம் புரிஞ்சுக்கொள்வீங்க நம்புறேன். அதாவது சில நேரத்துல நம்ம சுயத்தின் மேல மரியாதை நம்பிக்கை வச்சுட்டு அதுல லேசா எந்த நம்பிக்கையை கலந்துருவோம்னா, என்னதான் இருந்துட்டாலும் தேவன் இருக்கிறான்ற அந்த நம்பிக்கையை கலந்துட்டு சில நேரங்களை செயல்படுவோம். இதன் விளைவு என்னன்னா, அந்த விஷயங்களை தோத்துட்டு அப்புறம் யோசிப்போம், ஐயோ இந்த மாதிரி தான் நமக்கு நடந்துச்சு, உண்மையிலே நம்ம வசனத்தின்படி நடந்திருக்கணும், ஆனா இப்படி மாறி நடந்துட்டோமே, கொஞ்சம் சுயத்தின் மேல நம்பிக்கை வச்சுட்டோமே, கொஞ்சம் தேவையில்லாத காரியங்களை வீணா போய் தலையிட்டுட்டோமே, பின்னாடி உணரும். அப்படி பின்னாடி உணர்றதுக்கு முன்னாடியே தேவன் இந்த ட்ரூத் கொடுக்கிறார் சரிங்களா. சோ அந்த ஒரு விஷயம் செய்யக்கூடாது. அதான் அங்க கர்த்தர் செஞ்சுட்டார். வீணா போய் அவர் போயிட்டு ஏறது இருந்தார் பரவாயில்ல, ஏறது என்ன கைதே பண்ணாலும் தேவன் என்னை காப்பாத்துவார் நினைக்கல. இது தேவையில்லாத விஷயம். இந்த டைம்ல நம்மளுடைய ஊழியம் தடைப்படாமல் இருக்கிறதுக்கு கொஞ்ச நாள் நம்ம ஃப்ரீயா இருக்கலாம். சோ அதுக்காகத்தான் கர்த்தர் அங்க போயிட்டார். தேவன் பாதுகாப்பு என்னைக்குமே நமக்கு இருக்கு. ஆனா இந்த இந்த மாதிரி சூழ்நிலைகளை நாம அப்படி நம்புறது தான் நம்மளுடைய அந்த தவறான விஷயமா அங்க போயிடும் சரிங்களா. இது வந்துட்டு ஃபர்ஸ்ட் லெசன் நாம அங்க கற்றுக் கொடுக்குறோம். ரெண்டாவது என்னன்னா அந்த அம்மா காண்பிச்சுட்டு அன்பு, அந்த மதர் சரிங்களா. சோ அந்த அம்மா அம்மாட்ட இருந்துட்டு நாம் கத்துக்கிற ரொம்ப முக்கியமான விஷயம் தாயின் அன்பு. இப்போ அதே போல கூட அந்த தாய் அன்பு எவ்வளவுன்னு நீங்க அந்த சீன்ல போயிருந்தீங்கன்னா அதனுடைய வேல்யூ நீங்க அதனுடைய மதிப்பு நீங்க உணர்ந்திருப்பீங்க. இதே ஒரு ஆழமான சுயநலம் இல்லாத பரிசுத்தத்தில இருந்து பிறக்கிற எதையுமே எதிர்பார்க்காத தனக்கு அதாவது தன்னுடைய மகனுக்காக தன்னுடைய உயிரையும் கொடுக்கிற மாதிரியான அந்த ஒரு தாய் அன்பு நம்ம மேல கூட ஒருத்தவங்க வச்சிருக்கிறாங்க. நம்ம அம்மா அப்பா இல்ல, யாருன்னு படிங்க வசனம். ஏசாயா 49:15 மகளுக்கோ இறங்காம இருக்கவே மாட்டாங்க, முடியாது. அது அந்த ஒரு தாய்க்கே இருக்கிற சுபாவம் அன்பு. ஒருவேளை அப்படி மீறிட்டாலும் அதுக்கு ஈக்குவல் நான் கிடையாது, அதை விட மேல அதையும் மேலாக நான் காண்பிக்கிறேன். அதாவது அதை விட மேலாக அன்பு காண்பிக்கிறவர் தான் நான். என் கீழ் என் கீழே என்கிட்ட ஒப்பு கொடுத்துட்டு நீங்க வந்துட்டீங்கன்னா கண்டிப்பா என் லவ் என்னுடைய அன்பு உங்களை விட்டு என்னைக்குமே மாறுறது இல்லை. ரொம்ப ஆச்சரியமான வார்த்தை இந்த வார்த்தை சரிங்களா. இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் நம்ம வந்துட்டு சில சோதனைகள் நேரத்துல அனுபவிக்கிறதா ரொம்ப சந்தோஷமா இருக்கும். ஏன்னா சில கஷ்டங்கள் சோதனைகள் பாடுகள் நம்முடைய வாழ்க்கையில் வரும்போது என்ன நினைச்சிருவோம்னா சில நேரம் நம்ம சோர்வுகளுக்குள்ள போயிடும். போயிட்டு வந்துட்டு என்னன்னா உடன்படிக்கை பண்ணிட்டு வந்துட்டோம் இந்த லைஃப்ல, ஆனா இந்த மாதிரி வாழ்க்கை போயிட்டு இருக்குது, இந்த மாதிரி யோசிப்போம். அப்ப என்னன்னா நீங்க உங்களை பார்க்கறீங்க, உங்க மேல தேவன் உங்களை விட அதிகமா அன்பு வச்சிருக்கிறார். அந்த தாயின் அன்பு நீங்க மறந்துடுறீங்க. அப்படி மறக்கும் போது தான் கொஞ்சம் கொஞ்சமா பேக் ஆயிட்டு அப்புறம் நம்ம சகோதரர்கள்ட்ட வந்து சொல்லுவோம், பிரதர் சாரி பிரதர், நான் ஸ்பிரிச்சுவல் அதாவது ஆவிக்குரிய விதத்துல ரொம்ப நோய் விட்டுட்டேன், ரொம்ப குறைஞ்சு போயிட்டேன், ரொம்ப டவுன் ஆயிட்டேன், எனக்காக ப்ரேயர் பண்ணிக்கோங்க கண்டிப்பா. ஆனா அந்த நேரத்துல நாம என்ன அந்த சகோதரருக்கு ஆறுதலான வார்த்தை சொல்லணும்னா இந்த வார்த்தைகள் தான். பிரதர் அப்படி நாம ஒருபோதும் நினைக்க வேணாம். ஏன்னா நீங்க டவுன் ஆயிருக்கிறீங்கன்னா அப்பா உங்க மேல வச்ச அன்புல இருந்தா அப்பா எடுக்க கிடையாது, பையனா இருந்து நீங்க பிரிஞ்சிட்டீங்க, அதுதான் விஷயம். சோ அந்த பாயிண்ட் நாம என்னைக்குமே மனசுல வைக்கணும். அப்ப இந்த பாயிண்ட் எதுக்கு சொல்றோம்னா நம்ம சூழ்நிலைகளை இந்த விஷயத்த நாம நினைச்சோம்னா நம்ம டவுன் ஆன ஸ்பிரிட் நல்லா இன்க்ரீஸ் ஆகும். அதாவது சோர்ந்து போயிட்ட நாம் இன்னும் நல்லா அங்க ரெடி ஆகும், உற்சாகமாகும் சரிங்களா. சோ இன்னொரு வசனம் கூட வாசிங்க, சங்கீதம் 27:10 பாத்தீங்களா, எவ்வளவு ஆச்சரியமான வார்த்தை. இந்த தாவீதெல்லாம் இந்த கண்டிப்பா உணர்ந்துதான் சில நேரங்களில் எழுதிருக்கலாம். ஏன்னா பரிசுத்தாவின் வழிநடத்துதல் அங்க எழுதும் போது அதே தான் நமக்கும் அங்க கண்டிப்பா நம்ம வந்துட்டு இந்த உலகத்தின் அம்மா அப்பா மேல நான் நம்பிக்கை வைக்கிறது இல்லை. எப்ப இருந்துட்டுன்னா உடன்படிக்கை பண்ணதுல இருந்துட்டு. ஆனா மாற நாம என்ன இப்ப அதன் அவங்க மேல நம்பிக்கை வைக்கலன்னா கண்டிப்பா இப்ப யார் மேல நம்பிக்கை வச்சிருக்கிறோம், இதே நம்பிக்கை நமக்குள்ளே இருக்குது. யார் என்னை கைவிட்டுட்டாலும் என் அப்பா என்னை சேர்த்துக் கொள்வார், அந்த அப்பா அன்பெல்லாம் அப்படியே இருக்கும். அதான் அந்த பெரிய விஷயமா ஒரு பெரிய லெசனா நாம அந்த அம்மாட்ட இருந்துட்டு நாம் கத்துக்கிறோம் சரிங்களா. ஏன்னா மற்றவர்கள் மேல அன்பு வச்சுட்டா அது ஒருவேளை நமக்கு ஏமாற்றத்தை கொடுக்கலாம். ஆனா இந்த அன்பு தாயின் அன்பு சொல்லும் போது இது தேவன்கிட்ட மட்டுமே இருக்கிற அன்பு, கர்த்தர்கிட்ட இருக்கிற அன்பு. இந்த அன்புல சுயநலம் இல்ல, அதான் நான் சொல்லிட்டேன், அது எதிர்பார்க்காத அன்பு. அது அதனாலதான் விழுந்து போன ஆதாமின் மனுக்குலமா இருந்துட்டாலும் கூட நமக்காக தன்னுடைய சொந்த பையனும் பார்க்காம கொடுத்திருக்கிறார். அந்த பாயிண்ட் எல்லாம் நாம் யோசிக்கும் போது அந்த தாயின் அன்பு உணர்ந்துட்டு எப்பயுமே அதை பிடிச்சிருக்கும் சரிங்களா. சோ அது ஒரு ஆச்சரியம், அந்த ஒரு மிகப்பெரிய விஷயம் நாம் அங்க கற்றுக்கொள்கிறோம். அது மட்டும் இல்ல, இப்ப நெக்ஸ்ட் வந்துட்டு அந்த ஸ்திரீட்ட இன்னும் கொஞ்சம் பாடங்கள் நாம் கற்றுக்கொள்ள வேண்டியது என்ன அப்படின்னு பாத்துட்டீங்கன்னா, இந்த ஸ்திரீ ஒருவேளை என்ன நினைச்சிருக்கலாம்னா கர்த்தர் நம்ம ஊருக்கு வந்துட்டார், நம்ம ஊரோட எல்லைகள்ல இருக்கிறார், இப்ப நம்ம கர்த்தர்ட்ட கண்டிப்பா போகணுமா, போனா சுகம் ஆகுமா ஆகாதா, இத சின்ன விஷயமா அவர் எடுத்துக்குவாரா பெரிய விஷயமா எடுத்துக்குவாரா தெரியல, நாம் ஒரு புறஜாதி நமக்கு அற்புதம் அதிசயம் நடக்குமான்னு தெரியல. ஏன்னா அவங்களுக்கு கண்டிப்பா தெரியும் யூதர்கள் என்னைக்குமே புறஜாதிகள் கூட சேர்றது கிடையாது. சோ இந்த மாதிரி சில ஆலோசனைகள் அவங்க மூளையில அப்படியே அங்க போயிருக்குமா அப்படி இந்த மாதிரி நம்ம கேள்விகள் வருது பாரு சரிங்களா. சோ இதே இது சின்ன லெசன் நமக்கு அங்க இருக்கு. என்னன்னா நம்மளுடைய வாழ்க்கையில கூட நாம் சில நேரங்களில் என்ன நினைப்போம் தெரியுங்களா, இந்த கஷ்டங்கள் பாரு சின்ன சின்ன விஷயத்துல சின்ன சின்ன சோர்வுகள் கூட வரும். அதாவது நான் எப்படி சொல்றேன்னா ரொம்ப பெருசா இல்ல, சும்மா டெய்லி லைஃப்ல சின்ன சின்ன விஷயங்களை நம்ம சோர்ந்து போறதோ பலவீனங்களை விழுகிறதும் கஷ்டங்கள் வரும்போது நம்ம என்ன நினைப்போம்னா இந்த சின்ன விஷயத்தெல்லாமா போய் தேவன்ட்ட சொல்லிட்டு இருக்கிறது, இந்த சின்ன விஷயத்துல எல்லாம போய் தேவன்ட்ட வச்சிட்டு இருக்கிறது சரிங்களா. சோ இந்த மாதிரி திங்கிங்ஸ் நமக்கு வரும். ஆனா அது நமக்கு அங்க வரக்கூடாதாமா. நம்ம என்ன நினைச்சாங்களோ, நம்ம யூதரா இருந்தாலும் சரி கிரேக்கரா இருந்தாலும் சரி அது பிரச்சனை இல்ல, வேண்டியது ஒண்ணுதான், அற்புதம், ரொம்ப நாள் எதிர்பார்த்துட்டு இருக்கிறது, அதை செய்யக்கூடியவர் வந்திருக்கிறார், போறோம் வாங்குறோம், அந்த கான்பிடன்ஸ் அதுதான் நமக்கு அங்க இருக்கும். என்னன்னா தேவனுக்கு எப்பயுமே நம்ம லைஃப்ல சின்ன விஷயம் பெரிய விஷயம் நம்ம தான் பாக்குறோம், ஆனா தேவனுக்கு எல்லாமே ஈக்குவலா பாக்குறார். தன் பையனுக்கு அதைத்தான் சொல்லிட்டார் இல்லைங்களா, அவங்கள கண்ணின் மணி போல பாதுகாக்கிறேன். என்னன்னா உங்களை நான் பார்க்கும் போது நான் எப்படி நினைக்கிறேன்னா, என் பையன் நான் நினைக்கிறதுனால உங்களுக்கு வந்து சின்ன விஷயமா இருந்தாலும் சரி பெரிய விஷயமா இருந்தாலும் சரி அது எந்த அளவுகள் பாதிப்பு ஏற்படுத்தும், இதை என் பையனுக்கு அனுமதிச்சா நல்லதா கெட்டதா இதெல்லாம் நான் எனக்கு நல்லா தெரியும். சோ இப்ப நான் உங்க சைடுல இருந்து என்ன எதிர்பார்க்கிறேன்னா, அந்த நேரத்துல அது சின்னதா இருந்தாலும் பெருசா இருந்தாலும் நீங்க என் பக்கத்துல வந்து கொண்டு வந்து வைக்கிறீங்களா, புரியுதுங்களா, என் பக்கத்துல கொண்டு வந்து வச்சுட்டு என்னுடைய வழிநடத்துதல நாடி தேடுறீங்களா. இதுதான் தேவன் எதிர்பார்க்கிற அருமையான விஷயம். அந்த அம்மாட்ட இருந்து நாம என்ன கத்துக்கிறோம்னா, சின்னதா இருந்துட்டாலும் பெருசா இருந்துட்டாலும் தேவன் இப்படி எதிர்பார்க்கிறாரு, நம்ம கொண்டு போய் தேவன் சமூகத்துல அங்க வைக்கணும். ஒரே கான்பிடன்ஸ் தான் இருக்கணும், நம்ம தேவனோட பையன், தேவனுடைய மகன் மகள். சோ நமக்கு என்ன நடந்துட்டாலும் தேவனுடைய மேற்பார்வையில் நடக்குது, இதை முதல் தேவன்ட்ட வச்சிருவோம், அதுக்கப்புறம் அது என்ன வேணா நடந்துட்டு போகுது. சோ இந்த கான்பிடன்ஸ் நமக்கு அங்க இருக்கணும் சரிங்களா. அது ஒரு அருமையான லெசன் அங்க கற்றுக்கொள்கிறோம். ஏன்னா அதனால தான் சொல்லிட்டாரு பாருங்க, யோவான் 6:37 என்னிடத்தில் வருகிறவனை நான் புறம்பே தள்ளுவதில்லை. சில நேரங்களில் நாம் அப்படி நினைக்கலாம், ஐயோ இதோட கொண்டு அப்பா முன்னாடி போய் வச்சோம்னா சில நேரத்தில் அவர் ஏற்றுக்கொள்வாரா ஏற்றுக்கொள்ள மாட்டாரா, சில நேரம் இந்த மாதிரி வரும். எப்படின்னா நம்ம ஏற்கனவே ரொம்ப தவறுகள் செஞ்சிருக்கிறோம், ரொம்ப பாவங்கள் செஞ்சிருக்கிறோம் சரிங்களா. இந்த மாதிரி செஞ்சுட்டு இப்போ போயிட்டு நம்ம அந்த கிருபையின் சிங்காசனத்தின் முன்னாடி போய் நிக்கிறதா, இந்த மாதிரி சோதனைகள் வரும். ஆனா உண்மையிலே மனம் திரும்புற மனசு இருந்துச்சுன்னா இந்த வசனம் எல்லாருக்குமே அங்க பொருந்தும். என்னிடத்தில் வருகிறவனை நான் புறம்பே தள்ளுவதில்லை. வரீங்க, வந்து உங்க விஷயம் வச்சீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு தேவையான ஹெல்ப் நான் பண்றேன். அதுதான் தேவன் கொடுக்குறாங்க அருமையான கைடன்ஸ். அதே மாதிரி இன்னொரு வசனம் படிங்க, சங்கீதம் 55:22 நம்மளுடைய வாழ்க்கையில அதை பயன்படுத்தணும். அதே மாதிரி இன்னொரு வார்த்தை நமக்கு தெரிஞ்ச வசனம் தான் எபிரேயர் 4:16 தைரியமாய் கிருபாசன தண்டையிலே சேரக்கூடும். பிளீஸ், மனம் திரும்புற மனசு இருந்துச்சுன்னா தாராளமா நீங்க போலாம், தாராளமா நாம் போலாம். நாம் எதை பற்றியும் கவலைப்படணும் அப்படின்னா எதை பற்றியும் பயப்பட வேணாம் தேவையில்லாத அந்த சாத்தானின் சிந்தனைகளுக்கு, அதை விலக்கி விட்டுட்டு தேவன்ட்ட நீங்க தைரியமா போலாம். சோ இதுதான் ரொம்ப அருமையான அங்க ஒரு பாடம் நாம் கற்றுக்கொள்கிறோம். மட்டும் இல்ல, இன்னொரு பாடம் இந்த ஸ்திரீட்ட இருந்துட்டு நாம் என்ன கத்துக்கிறோம்னா, அந்த ஸ்திரீ பாருங்க போன உடனே என்ன கேட்கல கர்த்தர்ட்ட அப்படின்னா, அந்த வசனம் படிங்க, மார்க்கு 6:16 சாரி மன்னிக்கணும், மார்க் 7:26 26 படி, இதுல எப்படி வருது இல்லைங்களா. ஆனா அதுல பாருங்க மத்தேயுல 15:16 இல்ல மத்தேயு 15:25 சிம்பிள், ஆண்டவரே எனக்கு என்ன பண்ணுங்க, உதவி செய்யுங்க. அதாவது அந்த ஸ்திரீ கர்த்தரை அணுகின விதம் ரொம்ப ஆச்சரியமானது. அதுல நமக்கு ஒரு பாடம் இருக்குதா, என்ன அந்த அணுகின விதம் அப்படின்னா, நேரா போயிட்டு கர்த்தர்ட்ட, கர்த்தரே பாருங்க எங்க லைஃப்ல இப்பெல்லாம் விஷயம் நடக்குது, பிளீஸ் அந்த என்னுடைய மகளை என்ன பண்ணுங்க, நல்லா சுகமாக்கி நல்லா எனக்கு ஒரு வாழ்த்துதல் கொடுங்க, என்னையும் என் மகளையும் ஆசீர்வதிங்க இப்படியோ. இல்ல ஆண்டவரே நீங்க வந்து கண்டிப்பா என் வீட்டுக்கு வந்து கொஞ்சம் இது மாதிரி செய்யணும் இப்படின்ற மாதிரி தன்னுடைய ஓன், அதாவது சொந்த கற்பனைகள் சொந்த கருத்துக்களை கர்த்தர் முன்னாடி வைக்கல, மாறாக என்ன பண்ணாங்களாமா, வந்தாங்க ஹம்புலா, அந்த தாழ்மை தாழ்மையோட வந்துட்டு ஆண்டவரே உதவி செய்யுங்க, பிளீஸ் லார்ட் ஹெல்ப் மீ, அவ்வளவுதான். கர்த்தரை அணுகின அந்த விதம் ரொம்ப ஆச்சரியம், கர்த்தருக்கு அது ரொம்ப பிடிச்சிருந்துச்சாம். நம்ம வாழ்க்கையில கூட அதைத்தான் காண்பிக்கணும். இந்த மாதிரி நான் சொல்றோம் இல்லைங்களா, இந்த மாதிரி சோதனை நேரங்களிலும் கஷ்டங்கள் நேரங்களும் அது சின்னதா இருந்துட்டாலும் பெரிதா இருந்தாலும் அப்பாட்ட தைரியமா கர்த்தர் மூலமா அங்க போய் வைக்கும் போது என்ன நினைக்கணுமாமா, ஆண்டவரே எனக்கு இந்த மாதிரி சூழ்நிலை வந்திருக்கு, உங்களுக்கு தெரியும், இதுல நீங்க இப்படி வழி நடத்துங்க. ஆண்டவரே எனக்கு இந்த மாதிரி சூழ்நிலை வந்திருக்கு, உங்களுக்கு தெரியும், ஆனா எனக்கு இது மாதிரி கிடைச்சிட்டா நல்லா இருக்கும் தேவனே. இந்த மாதிரி சில அப்படியே வியூகத்தோடையோ யூகத்தோடையோ சில நேரங்களை நாம் நினைக்கிறோம் பாரு சரிங்களா, நம்மளே அறியாமல் சில நேரங்கள் அது நமக்கு வருது. ஆனா அப்படி நாம் அப்படி நாம் கர்த்தரை அணுகக்கூடாது, மாறாக என்ன மாதிரி அந்த அப்ரோச் பண்ணணும் அணுகணும் அப்படின்னா ரொம்ப தாழ்மையில போயிட்டு, அப்பா எனக்கு வர்ற இந்த பாடுகளை நீங்க நல்லா அறிஞ்சிருக்கிறீங்க, என்னுடைய விஷயங்கள் என்னுடைய வாழ்க்கை உங்களுக்கு நல்லா தெரியும், எவ்வளவோ குப்பையா இருந்துட்டு என்னைய தூக்கி இவ்வளவு பெரிய வாய்ப்புல வச்சிருக்கீங்க, இதுக்கே நான் உங்களுக்கு எவ்வளவோ நன்றி சொல்லணும், இதுக்கு மேல என்னைய கூட்டிட்டு வந்துட்டு இவ்வளவு சோதனை மத்தியில அருமையா வழிநடத்திட்டு இருக்கிறீங்க நன்றி. ஆனா இதுக்கு மேல பாருங்க, இந்த ஒரு சோதனை வந்திருக்கு, உங்களுக்கு தெரியாம எனக்கு வந்ததில்ல, நீங்க பார்த்து எனக்கு என்ன பண்ணணுமோ பண்ணுங்க. ஒரு என்ன சொல்றது, ஒரு தாழ்மையான ஒரு அப்ளிகேஷன், ஒரு வேண்டுகோள் தான் கர்த்தர் முன்னாடி அங்க வைக்கணும். அந்த அணுகுன விதம் இது மாதிரி செஞ்சோம்னா கர்த்தருக்கு உடனே பிடிச்சிட்டு சரிங்களா. சோ அது ரொம்ப ஆச்சரியமா அங்க பிரதர் அங்க சொல்றாரு. அது மட்டும் இல்ல, இன்னொரு வசனம் படிங்க, பிலிப்பியர் 4:6.
நீங்கள் ஒன்றும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து
நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல், இந்த வார்த்தை பெரிய வார்த்தை, ஈஸியா படிச்சுட்டு போயிடும். ஆனா எப்பெல்லாம் கஷ்டங்கள் வருதோ அப்பெல்லாம் நாம் படிக்கிற நாம் காமிக்கிற ஒரே விஷயம் விசுவாசம் கிடையாது, நம்பிக்கை கிடையாது. ஃபர்ஸ்ட் அதை குறித்து கவலைப்படுறதுதான், என்ன நடக்கும், எப்படி நடக்கும், இப்படி ஆகுமா அப்படி ஆகுமா, இப்படி போவோமா இப்படி போவோமா, என்ன செய்ய போறோம், எது செய்ய போறோம், பிரச்சனை இவ்வளவு பெருசா வந்திருக்கே, எவ்வளவோ அந்த ஆலோசனைகள் சஜஷன்ஸ் நம்ம மனசுல அப்படியே வந்து சுத்திட்டு இருக்கும். இப்படி சுத்தும் போது தான் அந்த அன்பு நம்ம குறையுது பாரு. இடையில இது டைரக்ட் கான்டாக்ட், அந்த ஒரு நேரடி இது இருக்கணும், ஆனா இதை தேவையில்லாம நம்ம மனசுல உலக உழவ விடும் போது அந்த கான்டாக்ட் கொஞ்சம் குறையுது. சோ அதனாலதான் தேவன் கிளியரா சொல்லிட்டாரு, ஃபர்ஸ்ட் போய் தேவன்கிட்ட வச்சிருங்க, ஆனா வைக்கும் போது அவர்கிட்ட டீல் பண்ற மேட்டர் எல்லாம் தயவு செஞ்சு வேணாம் ரொம்ப, அதாவது அவர்கிட்ட இந்த பேரம் பேசுறத சொல்லுவோம் பாருங்க, அது மாதிரி தேவன்கிட்ட என்ன பண்ணிட வேணும்னா சொல்ல வேணாம், ஹம்புலா பிளீஸ் லார்ட் என் சூழ்நிலை இது, இதுல நீங்க எனக்கு என்ன உதவி செய்ய வேண்டும்னு நினைக்கிறீங்களோ செய்யுங்க. அப்போ பிரதர் என்ன அருமையான வார்த்தை கொடுக்கிறாருன்னா, கண்டிப்பா நம்ம எது நன்மைன்னு நினைக்கிறோமோ அதை விட நன்மையான விஷயம் நமக்கு இருக்கும், நமக்கு தெரியாது, அதை யார் செய்வா, தேவன் செய்வா, செய்யும் போது தான் புரிஞ்சுக்குவோம் அது நன்மைன்னு. சோ அதனால தேவன்ட்ட கொடுத்துருங்க, நீங்க நன்மை நினைச்சிட்டு ஒரு விஷயம் கேட்குவீங்க அது உங்களுக்கே பின்னாடி தீமையா முடியும். சோ இதெல்லாம் உங்களுக்கு அந்த ஒரு அனுபவம் உங்களுக்கு பத்தாது, அதனால சிம்பிளா நீங்க என்ன பண்ணிருங்க, தேவன்ட்ட வச்சிருக்க, அவர் உங்களை விட எவ்வளவு அனுபவம் உள்ளவர் இல்லைங்களா. சோ அந்த பாயிண்ட் தான் ரொம்ப அருமையா அங்க சொல்றாரு. அது மட்டும் இல்ல பாருங்க, சங்கீதம் 34:15 படி, மன்னிக்கணும் இருங்க அதுக்கு முன்னாடி, இப்போ இவ்வளவு ஆர்வமா வந்துட்டு அந்த பாருங்க, இந்த தாழ்மை இந்த விசுவாசம்லாம் நமக்கு இருக்காது, முழு விசுவாசத்துல அந்த தாயின் அன்புல முழு தாழ்மையில எவ்வளவு பெரிய கேரக்டர், எவ்வளவு பெரிய குணலட்சணங்கள் இதெல்லாம் காமிச்சிட்டு கர்த்தர் முன்னாடி வந்து நிக்கிறாங்க. நின்ன உடனே நம்ம நின்னோம்னா ஜீசஸ் கர்த்தர் இன்னைக்கு நான் எவ்வளவோ ஹெல்ப் பண்ண ரெடியா இருக்கிறார், நம்ம நிக்க மாட்டேன்றோம், அது வேற விஷயம் சரிங்களா. ஆனா இவ்வளவே காமிச்சுட்டு ஒரு புரஜாதி ஸ்திரியா நின்றுட்டு போய் கர்த்தர் முன்னாடி நிக்கிறாங்க, ஆனா வசனம் படிச்சோம் அவர் ஒரு வார்த்தையினால கூட அவருக்கு ரிப்ளை பண்ணல, பதில் சொல்லல, நமக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு இல்லைங்களா. இது கூட நம்ம லைஃப்ல நடக்கும், ஒருவேளை இவ்வளவை நம்ம தாண்டி தேவனுடைய அன்பு உணர்ந்துட்டு அவர்கிட்ட தாழ்மையில போயிட்டு முழு கான்பிடன்ஸ்ல முழு நம்பிக்கையில போய் தேவன்ட்ட ஒரு விஷயம் வச்ச பின்னாடி சில விஷயங்கள் நமக்கு உண்மையில அதை என்ன வார்த்தை சொல்றாருன்னா அர்ஜென்ட், அவசர தேவையா இருக்கும். அந்த நேரத்துல தேவன் ரொம்ப ஹம்பிள்ல போயிட்டு பிரேயர் பண்ணும், சில நேரம் நமக்கு அந்த ஹம்பிள் கூட வராது, ஆனா அந்த நேரத்துல ரொம்ப வந்திருக்கும், ஐயோ இது ரொம்ப முக்கியமா தேவையா இருக்குது, ஆனா அப்பாட்ட நம்ம ஹம்பிளா தானே போகணும், சரி ஒருவேளை தாழ்மையில போய் கேட்டு பார்ப்போம், ரொம்ப தாழ்மையா ஒரு எதிர்பார்ப்போட போய் கேட்டுட்டு நிப்போம், ஆனா ரொம்ப அர்ஜென்ட் அதான் நான் சொல்றேன் அந்த வார்த்தையை புரிஞ்சுக்கணும், ரொம்ப முக்கியத்துவமா இருக்கும், ரொம்ப தேவையானதா இருக்கும், வேகமா போயிட்டு அப்பாட்ட நம்பிக்கையில அந்த விஷயத்த வச்சுட்டு பிரேயர்ல வச்சுட்டு சரி கண்டிப்பா நல்ல ரிப்ளை கிடைக்கும்னு எதிர்பார்த்துட்டு இருப்போம். வசனம் என்ன சொல்லுது, ஒரு வார்த்தை கூட ரிப்ளை பண்ணலையாமா, ஒரு வார்த்தை கூட பதில் சொல்லலையாமா. அதே போலதான் சில நேரத்துல ரொம்ப அர்ஜென்டா ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்த விஷயங்களை தேவன்கிட்ட போய் கேட்டுட்டு சீக்கிரம் நமக்கு விஷயங்கள் தெளிவுகள் கிடைக்கும்னு எதிர்பார்த்துட்டு இருப்போம், கொஞ்ச காலத்துக்கும் ஒண்ணுமே நடக்காது பார்த்துட்டு. அதனாலதான் அங்க அருமையா சொல்லும்போது சில நேரத்துல டென்ஷன் ஆயிரும், சில நேரம் மனசுல என்னென்ன மாதிரி ஆலோசனைகள்லாம் வரும்னா, நம்ம தேவனுடைய குமாரன் தானே, குமாரனா இல்லையா, சரி தேவனோட நம்ம உடன்படிக்கை பண்ணவங்க தானே, பண்ணவங்க தானே, பண்ணவங்க தான், ஒருவேளை அப்ப தேவன் நம்முடைய உடன்படிக்கையை அக்செப்ட் பண்ணலையா, ஏற்றுக்கொள்ளலையா, ஏற்றுக்கொண்டிருந்தானா நான் அவருடைய குமாரன் தானே, குமாரன் அவர் கேட்கிறப்ப அவர் ஹெல்ப் பண்ணுவேன்னு சொல்லியிருக்கிறார்கள, ஏன் நடக்கல? இது வசனங்கள் வழியா தான் நமக்கு அந்த சஜஷன்ஸ் வரும், இந்த ஆலோசனைகள் வரும். வர்றப்ப நாம என்ன நினைச்சிருவோம், ஐயோ வசனங்கள் மேல தப்பு இல்ல, நம்ம மேலதான் ஏதோ தப்பு, ஒருவேளை நம்ம உடன்படிக்கையை தேவன் ஏற்றுக்கொள்ளையா, ஐயோ அறகுறையா கான்சென்ட்ரேட் மனசு பண்ணிட்டோமா, ஐயோ முழுசா பண்ணலையா, அச்சுச்சோ நம்ம என்ன தப்பு பண்ணிட்டோம், தப்பு நிறைய பண்ணிருப்போம், ஆனா அதெல்லாம் தேவன் என்னைக்கோ மன்னித்து விட்டுருப்பார். இப்ப எல்லாத்தையும் கொண்டு வந்து மனசுல வச்சுட்டு உழப்பிட்டு இருப்போம் சரிங்களா, ரொம்ப நமக்கு என்னமோமா இருக்கும் மனசனி சரிங்களா. கடைசியில அப்படியே என்ன ஆகும்னா, பிரேயர் பண்ணி பண்ணி வேஸ்ட், நம்ம பிரேயரே தேவன் கேட்க மாட்டேன்றாரு, ஒரு நல்ல ஆன்சரே கிடைக்க மாட்டேங்குது, ஒரு நல்ல பதிலே கிடைக்க மாட்டேங்குது, இனி எதுக்கு பிரேயர் பண்ணிட்டு பேசாம லைஃப்ல என்னமோ ஆயிட்டு போகுது, போயிருவோம் இந்த மாதிரி எண்ணங்களுக்கு அங்க போயிருவோம். அப்போ இந்த சப்ஜெக்ட் எழுதின சகோதரன் சொல்லும் போது, இது கண்டிப்பாக உங்களில் தடை செய்யப்பட வேண்டிய விஷயம் சரிங்களா. இந்த மாதிரி சிந்தனை வந்துச்சுன்னா மொதல் விஷயம் அது என்னன்னு உங்க மனசுல அலசி ஆராயாதீங்க, ஃபர்ஸ்ட் விஷயம் எடுத்து தூக்கி போடுங்க, அது ஒண்ணு தான் நீங்க காமிக்கிற ஃபர்ஸ்ட் ரிப்ளையா இருக்கணும் உங்க மனசுல. ஏன்னா ஃபர்ஸ்ட் நீங்க உணருங்க, இந்த மாதிரி சூழ்நிலை உங்க லைஃப்ல இருந்துச்சுன்னா நீங்க சோதனைகளுக்குள்ளாக இருக்கிறீங்க, நீங்க ஏதோ ஒரு தேவனால புடமிடப்படுற காரியத்துல இருக்கிறீங்க. உண்மையிலேயே நியூ கிரியேஷனுக்கு இது நல்ல விஷயம் இல்லீங்களா? ஏன்னா நியூ புது சிருஷ்டிக்கு என்ன இதுதான் நல்ல விஷயம்னா, லைஃப்ல சந்தோஷமா இருக்கணும்னு இல்ல, எப்ப எப்பதான் பாடுகள் கஷ்டங்கள் வரும்னு எதிர்பார்த்து அந்த சோதனைகள்ல தேவன் தன்ட்ட என்ன கேரக்டர் அந்த ஒரு குணலட்சணம் எதிர்பார்க்கிறாரோ அந்த குணலட்சணத்தை காண்பிக்கிறது தான் நியூ கிரியேஷனுக்கு இந்த பூமி ஃபுல்லா போயிட்டு இருக்கு. வேலையே அந்த ஒரு புடைக்கிற விஷயமே இதுதான், தேவன் எப்பயோ பேரசபையில இருந்து புடைச்சு எடுத்தாச்சு, இப்ப இங்க நல்லா சலிக்கிறார், சலிக்கிற வேலை நடந்துட்டு இருக்கும் போது ரொம்ப சந்தோஷப்பட்டு அதுல கேரக்டர் காண்பிக்கணும். அப்படி கேரக்டர் காண்பிக்காம சில நேரங்களில் இந்த மாதிரி சோதனைகள் இந்த மாதிரி ஆலோசனைகள் வரும்போது நீங்க ஒருவேளை இதை நம்பிட்டு நம்ம நிறைய டைம் செய்யறோம் சவர சோதரிகள், ஏன்னா நமக்கு அந்த அந்த வளர்ச்சியில வளர்ந்துட்டு இருக்கனால இதெல்லாம் நமக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு. ஆனா இதுலயே நம்ம எப்பயுமே நினைச்சிருக்க கூடாது, கண்டிப்பா ஒரு காலத்துல என்ன பண்ணணும்னா இதை கட் பண்ணணும், இதெல்லாம் தேவையில்லாத சிந்தனைகள் விட்டு தூக்கி எரிஞ்சிட்டு நம்ம காண்பிக்க வேண்டிய குணலட்சணம் எதுவோ அது கண்டிப்பா தேவன் அவருடைய ஆவில உணர்த்துவான், அதை நாம் கண்டிப்பா காண்பிக்கணும் சரிங்களா. ரொம்ப அருமையான லெசனா அது நமக்கு அங்க இருக்கும். மாறாக இந்த மாதிரி எண்ணங்கள் நம்ம நம்பிட்டு இருந்தோம்னா ரொம்ப டேஞ்சர். அதுக்காகத்தான் இப்ப அந்த வசனம் சொன்னேன், இப்ப படிங்க சங்கீதம் 34:15. ஒருவேளை நீங்க உங்க பிரேயர்ல தேவனை கேட்கலன்னு நினைச்சீங்கன்னா வசனப்படிதான் நினைச்சீங்க, இப்ப இதே வசனம் உங்க மைண்ட்ல கண்டிப்பா வரணும், வரட்டும், அதுதான் நமக்கு ரொம்ப நல்லதா இருக்கும். உடனே நினைக்கட்டும், அந்த கடைசி வார்த்தை படிங்க, திறந்திருக்கிறது. சில நேரம் மனுஷர்களா இருக்கிற நம்மளே சிலர் கூப்பிடுகிற கூப்பிடுதல் அப்படின்னா சிலர் நம்மகிட்ட கேட்ட விஷயங்களை செய்யறேன்னு சொல்லிட்டு மறந்துடுவோம், சிலருடைய வார்த்தைகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்க மாட்டோம். நமக்குள்ள நிறைய நடக்குது, சில பிடிச்ச பிரதேசத்தை பேசுறது, சில பிடிச்ச பிரதேசத்தை பேசினால ஓரளவு பேசிட்டு நிறுத்திடுறது சரிங்களா, இந்த மாதிரி நடக்கும். ஆனா தேவன் எல்லாரையுமே ஒரே அழைப்புல கூப்பிட்டுக்கிறனால யார் யார் எப்ப எப்ப கூப்பிடுறாங்களோ அவர் செவிகள் திறந்திருக்குன்னா ரெண்டு காது இருக்குதுன்னு அர்த்தம் இல்லை, ரொம்ப ரெடியா இருக்கிறார், ரொம்ப ரெடியா இருக்கிறார். அதைத்தான் அந்த வார்த்தையோட அந்த ஒரு ஆழமான விஷயம் நாங்க புரிஞ்சுக்கொள்ளணும். இவ்வளவு ரெடியா இருக்கிற தேவனை போய் நீங்க தப்பா நினைக்கலாமா? தப்பா நினைக்கலாமா? இந்த மாதிரி நம்ம நினைக்கலாமா? கண்டிப்பா கூடாது. என்ன சொல்ல வரேன்னா, இந்த மாதிரி சோதனைகள்ல இந்த மாதிரி தாட்ஸ் கண்டிப்பா வரும், இந்த மாதிரி சிந்தனைகள் வரும். வரும்போது நாம் அப்படியே என்ன நினைக்கணும்னா, இல்ல இல்ல வசனம் இப்படி சொல்லுது, நாம் எப்பெல்லாம் பிரேயர் பண்றோமோ இது வந்துட்டு கிறிஸ்தவர்களுக்கு கொடுக்குற வசனம் இல்ல, உடன்படிக்கை பண்ண அவருடைய பிள்ளைகளுக்கே கொடுக்குற வசனம் இல்லைங்களா. கண்டிப்பா நம்ம பிரேயரை தேவன் எப்பயுமே கேட்கிறாரு அப்படின்ற விஷயத்த மனசுல வைக்கணும். அப்போ நெக்ஸ்ட் நம்ம மனசுக்குள்ள கேள்வி வரும், சரி பிரேயர் கேட்கிறான்னு வசனம் சொல்லியாச்சு, அப்ப ஏன் நம்ம கேட்டவனே கிடைக்கல, இவ்வளவு அர்ஜென்ட்னு நமக்கே தெரியுது, அப்ப தேவனுக்கு நல்லா தெரியும்னு வேற நம்ம நம்புறோமே, அப்புறம் ஏன் அந்த விஷயம் நமக்கு அங்க நடக்கல அப்படின்னா, இப்ப இன்னொரு வசனம் படிங்க, தெரிஞ்ச வசனம் தான் அது, யோவான் 15:7. நீங்க புதிய சிருஷ்டியிலே கேட்டிருப்பீங்க, யோவான் 15:7. ஆமா, ஃபர்ஸ்ட் நீங்க பண்ற பிரேயரை செக் பண்ணுங்க சரிங்களா. உங்கள் ஜெபம் அதே முதல் நீங்க பரிசோதனை பண்ணி பாருங்க, தேவனுக்கு பிரியமா நீங்க பிரேயர் பண்றீங்களா. எப்படி பரிசோதனை பண்றதுன்னா, இந்த ரெண்டு கண்டிஷன் கொடுத்துட்டார், நீங்க என்ன நினைத்திருக்கணும், என்னுடைய வார்த்தைகள் உங்களில் நினைத்திருக்கணும். இது ரெண்டும் நீங்க செஞ்சீங்கன்னா நீங்க கேட்டதெல்லாம் கண்டிப்பா என்ன ஆகும், கிடைக்கும். அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுங்களா, நாம் அவர்ல நிலைத்திருக்கிறதுனா அவர் கூட பண்ண அவருடைய ஈடுபலியை நம்புறது, அதுல எப்பயுமே ஸ்ட்ராங்கா இருக்கிறது, அதன் மூலமா நாம் பண்ண அந்த உடன்படிக்கையை நம்புறது, அதுல எப்பயுமே ஸ்ட்ராங்கா இருக்கிறது மட்டும் இல்ல, அந்த உடன்படிக்கையை நம்முடைய வாழ்க்கை முழுக்க நிறைவேற்றி கொண்டே இருக்கிறது. இந்த நிறைவேற்றுகிற விஷயம் ரொம்ப முக்கியம். சில நேரங்களில் உலகத்தின் ஐஸ்வர்யம் இந்த திரள் கூட்டத்திற்கு அந்த வார்த்தை ரொம்ப பொருந்தும். உலகத்தின் கவலை ஐஸ்வர்யத்தின் மயக்கத்தில் போறதுனால அந்த முள் நெருக்குது, அவங்க தான் அந்த திரள் கூட்டம் நம்ம அங்கே பார்க்குறோம். சேம் அதே தான் நம்ம லைஃப்ல கூட இந்த மாதிரி விஷயங்கள் போகும்போது நம்ம அந்த உடன்படிக்கையை தொடர்ந்து செய்யலைன்ற மாதிரி ஆகுது. இப்போ தொடர்ந்து செய்யலைனா அவர்கள் நாம் நிலைத்திருக்கலைன்ற மாதிரி ஆகுது. அப்போ கர்த்தர் சொன்ன விஷயத்தை நாம் செய்யாம கர்த்தத்தை கேட்டா அப்போ உடனே நாம் என்ன நினைச்சிடக்கூடாதுன்னா, எப்படி பிரதர் ஒரு நாள்லயே எவ்வளோ நாள் நமக்கு தேவனுக்கு நாம் உண்மையா இருக்க முடியுது? நிறைய தளர்ந்து போறோம், நிறைய சோர்ந்து போறோமே பிரதர். இந்த நேரத்தில் தேவனுக்கு நாம் எப்படி அந்த உடன்படிக்கையில் நிலைத்திருக்கிறது அது கூடாத விஷயமாச்சு கண்டிப்பா அப்படி நமக்கு மனசுல ஆலோசனைகள் வருது. அது நிச்சயம் நிஜம் தான். நம்மளால இந்த உடன்படிக்கையில 24 மணி நேரமும் நிலைச்சு நிற்க முடியாது, கூடாது. ஏன்னா அந்த வளர்ச்சியில நாம் வளர்ந்துட்டு இருக்கிறோம். நம்ம ஒரு பரிபூர்ண மனுஷன் கிடையாது இல்லைங்களா. அப்படி நாம் சொல்லும் போது அப்ப உடன்படிக்கையில நிலைத்திருக்கிறதுனா என்ன பிரதர்? சிம்பிள், அட்லீஸ்ட் அந்த அதாவது குறைந்த பட்சம் அந்த முயற்சிகளாவது நீங்க நம்ம லைஃப்ல நம்ம காமிக்கணும். கண்டிப்பா நினைக்க முடியலனாலும் அச்சுச்சோ நாம் இந்த மாதிரி செய்யக்கூடாதுன்னு தெரியுது, ஆனா பிளீஸ் அது முடிஞ்ச அளவுக்கு செய்யாம இருக்கிறதுக்காக முயற்சி பண்ணுவோம். மனசுல அந்த சின்ன சின்ன முயற்சிகள் நினைக்கும் நினைச்சிட்டு தேவனுடைய வார்த்தையை நம்ம மனசுல எப்பயும் தியானிச்சுட்டு இருக்கும் போது அந்த அவருல நாம் நினைச்சிருக்கிறோம். இப்போ அவருடைய வார்த்தைகள் நம்மள நினைச்சிருக்கிறதுனா என்ன அர்த்தம்னா, அதே தான் சேம் ஏதாவது என்னன்னா தேவனுடைய கட்டளைகள் அதை அவர்கிட்ட நான் நினைச்சிட்ட பின்னாடி அவருடைய உடன்படிக்கையை நான் நிறைவேற்றிட்டு இருக்கும் போது ஒவ்வொரு விஷயத்திலையும் நீங்க இந்த மாதிரி நடங்கன்னு தேவன் அவருடைய வார்த்தைகளை சொல்லியிருப்பார். அந்த விஷயங்களை அப்படியே பிடிச்சிட்டு அதுலயும் முடிஞ்ச அளவுக்கு கை கொண்டு நடக்கிறதுக்கும் முயற்சிக்கணும். இது ரெண்டும் நம்ம லைஃப்ல இருந்துச்சுன்னா நீங்க கேட்டுக்கொள்வது எதுவோ கொடுப்பேன் ஏன் சொன்னார் தெரியுங்களா? இது ரெண்டும் இருக்கிற ஒரு நியூ கிரியேஷன் புது சிருஷ்டி தேவனுடைய சித்தம் என்னமோ அதைத்தான் நினைப்பாங்களாமா, வேற எதுவுமே நினைக்க மாட்டாங்களாமா. அப்ப தேவனுடைய சித்தம் என்னமோ அதைத்தான் நினைப்பாங்கன்னா அதைத்தான் கண்டிப்பா கேட்பாங்க. தேவனுடைய சித்தத்தை கேட்கறவங்களுக்கு தேவன் அதை கொடுக்காம வேற எதை கொடுக்க போறா? புரியுதுங்களா அந்த வசனத்தோட ஆழம்? அதுதான் நமக்கு ஒருவேளை இவ்வளவு விசுவாசம் காமிச்சு இவ்வளவு தாழ்மை காமிச்சு இவ்வளவு அன்புல காமிச்சு உங்க பிரேயர் லேட் ஆகுது, உங்கள் பிரேயருக்கு அவங்களுடைய ஜபத்துக்கு உடனடி பதில் கிடைக்கலன்னா யோசிச்சு பாருங்க. நம்மளுடைய பிரேயர் ஃபர்ஸ்ட் இந்த காரியங்களா நம்ம லைஃப்ல நடைமுறைப்படுதா? இல்லைனாலுமே தேவன்கிட்ட தாழ்மையா மன்னிப்பு கேட்டுட்டு இப்ப நெக்ஸ்ட் என்னன்னா தேவனுடைய திட்டத்துக்கும் சித்தத்துக்கும் இது கரெக்டா இருக்குமா யோசிச்சு, ஒருவேளை திட்டத்துக்கும் சித்தத்துக்கும் பொருத்தமா இருந்தா அந்த விஷயத்த தேவன்கிட்ட வைங்க, உங்களுக்கு ரிலீஃப் கிடைக்கும். தேவனுக்கு சித்தம் இல்லாத விஷயம் நாம் பிரேயர்ல அங்க கேட்கும் போது நாம் ரொம்ப தாழ்மையோட சொல்கிறோம் சரிங்களா. இது வந்து ஸ்ட்ராங் பாயிண்டா நாம் நினைக்க வேணாம், பயப்புற மாதிரி பாயிண்ட்டும் இது இல்லை, ரொம்ப ஹம்பிளா சொல்றோம். இதுதான் அந்த சத்தியமா இருக்கு. சோ அது நமக்கு கிடைக்கிறது ரொம்ப கஷ்டமான விஷயமா இருக்கும், சில டைம் லேட் ஆகும். இல்ல பிரதர் இது எல்லாம் பண்ணிட்டோம் நான் சில நேரம் ஜபத்துல வைக்கிற காரியங்கள் எனக்கு நடக்க மாட்டேங்குது. பாருங்க எவ்வளவு பாயிண்ட்ஸ் வருதாங்க. அப்போ இவ்வளவும் பண்ணிட்டு ஒருத்தருக்கு பிரேயர்ல வைக்கிற விஷயம் நடக்க மாட்டேங்குதுன்னா இப்பதான் நீங்க அந்த கானானிய ஸ்திரியோட கண்டிஷன் அந்த சிறப்போனிக்கேயா ஸ்திரியோட நிலைமைக்கு வரீங்க. என்ன தெரியுங்களா, உங்களுடைய விசுவாசம் அந்த சிவியர் டெஸ்டிங் சொல்ற அந்த வார்த்தை ரொம்ப முக்கியமான வார்த்தை. சாதா டெஸ்டிங் இல்ல, சிவியர் டெஸ்டிங். நல்லா தேவன் உங்களை இப்பதான் சோதிச்சுட்டு இருக்கிறார், உங்கள்ட்ட நல்ல எந்த அளவுக்கு ஸ்ட்ராங் செய்திருக்கு. அதாவது பிரதர் ஒரு அருமையான வார்த்தை சொல்றாரு இந்த சப்ஜெக்ட் அதுன சகோதரர், என்னன்னா தேவன் எப்பயுமே நம்ம வீக்னஸ்ல நம்மளை சோதிக்கிறது இல்லையா, அதாவது நம்ம பலவீனங்கள்லயும் நம்ம பலம் குறைஞ்சிருக்கும் போதும் நம்மளை சோதிக்கிறது இல்லையா, மாறாக எப்ப சோதிக்கிறாராமா நம்ம ஸ்ட்ராங்கா இருக்கும்போது. நம்ம எப்ப நல்லா பலத்தோட இருக்கிறோமோ அப்பதான் சோதிக்கிறாராமா. ஒருவேளை இவ்வளவும் செஞ்சு உங்களுக்கு சோதனைகள் வருது தீரல அப்படின்னா ரொம்ப சந்தோஷப்படுங்க, உங்களை தேவன் விசுவாசத்துல ஸ்ட்ராங்கா இருக்கிறீங்கன்னு நினைச்சிருக்கிறார். இல்ல பெரிய வார்த்தைகள் சகோதர சகோதரிகளே, நான் பேசணும் நினைக்கும் போது ரொம்ப சந்தோஷமா இருங்க. ஒருவேளை இந்த மாதிரி சோதனைகள் வந்துச்சுன்னா அப்படின்னா என்ன தெரியுங்களா, வாய்ப்புக்கு நம்ம ரொம்ப கிட்டே நெருங்கிட்டு இருக்கிறோம்னு அர்த்தம். அதனாலதான் விசுவாசம் ஸ்ட்ராங்கா இருக்குன்ட்டு தேவன் இந்த டெஸ்டிங்ஸ் நம்ம கொடுக்குறார். ஒரு நியூ கிரியேஷனுக்கு இதை விட வேற என்ன வேணும்னு நினைக்கிறீங்க? வாய்ப்புல சீக்கிரம் போறது தான் அவங்களுடைய வேலையே இங்க. இப்ப சீக்கிரம் போறதுக்கான டெஸ்டிங் அவங்களுக்கு வர்றதா அவங்க உணர்ந்தாங்கன்னா இதை விட பெரிய சந்தோஷம் நியூ கிரியேஷனுக்கு இருக்குமா நமக்கு தெரியல சரிங்களா. சோ அதை நாம் நினைச்சிட்டு இப்போ உங்களுக்கு சிவியர் டெஸ்ட் அதாவது ஒரு ரொம்ப ரொம்ப ஒரு ஸ்ட்ராங்கான சோதனை உங்க லைஃப்ல வலுவான சோதனை ஓடிக்கொண்டிருக்கு நீங்க மனசுல வச்சு இப்போ நீங்க தைரியமா இனிமே தான் நீங்க போராடணும். ஒரு வசனம் படிங்க, பவுல் என்ன சொல்றாரு பாருங்க, 2 தீமோத்தேயு 1:12. இதெல்லாம் பெரிய வார்த்தைகள். இதே நம்ம இப்ப சிவியர் டெஸ்டிங்னு ஒரு வார்த்தை உபயோகிச்சோம் பாருங்க, இந்த மாதிரி ஒரு சிவியர் டெஸ்டிங் ஒருத்தர் லைஃப்ல வந்திருக்கு, யாருன்னா அப்போஸ்தலர் பவுலுக்கு. அப்ப அவரு சிவியர் ஃபெய்த் காமிச்சிருக்கிறார், வலுவான சோதனையில வலுவான விசுவாச காமிச்சிருக்கிறார். அது என்ன விசுவாசம்னா, இப்ப படித்த வசனம் அதை திரும்பி படிங்க. சத்தியத்தின் நிமித்தம் நான் இங்க பட்டு இருக்கிறேன், படிங்க.
நான்
வெக்கப்படுறதே கிடையாது, ஸ்ட்ராங்கான விசுவாசம் படி. நிச்சயித்தும் இருக்கிறேன், ஸ்ட்ராங். அந்த ஸ்ட்ராங் புரியுதுங்களா, ரொம்ப வலுவா சொல்றார். கண்டிப்பா அந்த வாய்ப்புல நான் போய் சேருவேன், என்னை தேவன் கூட்டிட்டு போய் சேர்ப்பார், அவர் அவ்வளவு வல்லமை இல்லவர்ன்றது எனக்கு தெரியும், அதனால தான் இவ்வளவு கஷ்டப்பட்டு இருக்கிறேன். அதை நினைச்சு நான் கவலைப்படுறதே கிடையாது, வெக்கப்படுறதே கிடையாது. எவ்வளவு அருமையான வார்த்தையை சொல்லிருக்காரு பாருங்க. இதுதான் நமக்கு இருக்கணும். இந்த மாதிரி சிவியர் டெஸ்டிங் வர்றதுன்னு வந்துட்டா உங்களுடைய ஸ்ட்ராங்ல தேவன் உங்களை சோதிக்கிறாரு. இதே மாதிரி ஸ்ட்ராங்கான ஃபேத் நீங்க கூட காண்பீங்க. இதெல்லாம் நாம காண்பிச்சுட்டோம்னா அந்த வாய்ப்பு ரொம்ப கிட்டிட்டு இருக்கிறோம்னு அர்த்தம். ரொம்ப ஆச்சரியமான விஷயங்கள், நமக்கு ஏதோ பிரச்சனை அப்படி தோணுச்சு சகோதர சகோதரிகளே. சரி, இப்போ இவ்வளோ தூரம் கேட்டவனே கர்த்தர் ஒரு வார்த்தை கூட சொல்லல. இப்போ சொல்லலங்கவும் சீஷர்கள் கேட்டாங்க. அதுக்கு அவர் என்ன ஆன்சர் சொன்னாரு, நான் இஸ்ரேல் காணாமல் போன ஆடுகளாக இஸ்ரேல் இடத்துக்கு தான் வந்தேன்னு சொல்றார். இதை அந்த அம்மா கேட்டுட்டு என்ன சொல்றாங்க, அப்படியா ஆண்டவரே அப்படின்னா, அதாவது வசனம் படிங்க, மார்க் 6:6. தொடர்ந்து படிங்க. பிள்ளைகளின் அப்பத்தை எடுத்து நாய்க்குட்டிக்கு போறது நல்லதல்ல. சோ இந்த வார்த்தை படிக்கும் போது பிரதர் இங்க ஒரு அருமையான லெசன் கொடுக்கிறார். கண்டிப்பா சகோதர சகோதரிகளே, நம்ம வாழ்க்கையில நாம் அழைக்கப்பட்ட அழைப்ப என்னைக்குமே மறந்துட வேணாம். பிள்ளைகளின் அப்பத்தை எடுத்து நாய்க்குட்டிக்கு போறது நல்லதில்லைன்னா, அங்க ஸ்திரீக்கு என்ன உணர்த்தினாருன்னா, நீங்களாம் தேவனுக்கு புறம்பானவர்கள். சோ அந்த வசனத்துல பிரதர் ஒரு அருமையான லெசன் எடுக்கிறார். இவ்வளவு சோதனைகள் கஷ்டங்கள் பாடுகள் நாம் படும்போது கொஞ்சம் நாம் அழைக்கப்பட்ட அழைப்பை யோசிச்சு பார்ப்போம். ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடி நான் யாருன்னு உங்களுக்கு தெரியாது, நீங்க யாருன்னு எனக்கு தெரியாது. உலகத்துல எங்கிட்ட ஒரு மூலையில சுத்திட்டு இருந்தவங்களா இருந்துட்டோம். நம்மளை குறித்து வசனம் எவ்வளவு அருமையா விட்னஸ் கொடுக்குது, சாட்சி கொடுக்குது பாருங்க. எபேசியர் 2:12. நினைத்துக் கொள்ளுங்கள். இது என்னன்னா, நம்முடைய அழைப்பை நினைவு கூறுகிற விஷயம். இந்த அழைப்புல வர்றதுக்கு முன்னாடி நாம் எப்படி இருந்துட்டோம், இது எப்பயுமே நம்ம மனசுல இருக்கட்டும். இன்னைக்கு நாம் இவ்வளவு மேலான நிலைமையில எப்படி இருக்க முடியுது அப்படின்னா, அந்த அழைப்போட அந்த முக்கியத்துவம், தேவன் தான் இவ்வளவு கீழான நிலைமையில. நாய்க்குட்டியா நாம் அங்க இருந்துட்டோம், நாயா இருந்துட்டோம், வீட்டுக்கு வெளியில இருந்துட்டோம், ஆனா சொந்தக்காரங்கள் மாதிரி தான் இருந்துட்டோம், ஆனா வீட்டுக்கு வெளியே. இப்ப தேவன் கூட்டிட்டு வீட்டுக்கு உள்ள உட்கார வச்சிருக்கிறார், ஒரு பெரிய அழைப்புல கூட்டிட்டு வந்திருக்கிறார். இந்த விஷயம் கூட எப்பயுமே நாம் மனசுல வைக்கணும். இதை உணர்ந்தோன்னு வைங்களேன், நாம் கண்டிப்பா சோதனை நேரத்துல டயர்ட் ஆக மாட்டோம், சோர்வாக மாட்டோம். ஏன்னா உடனே மனசுல என்ன வந்துடும்னா, இவ்வளவு தூரம் நம்மளை கூட்டிட்டு வந்த தேவன் கண்டிப்பா பின்னாடி லைஃப்ல நடத்தி முடிச்சிருவார், அதை பத்தி நமக்கு கவலையே இல்லைன்னு மனசு நினைக்கும். ஆனா இந்த மாதிரி அழைப்பை நாம் நினைவு கூறாம அதை நாம் சில நேரங்களை மறக்கும் போது அப்பதான் நமக்கு அந்த சோர்வுகள் எல்லா காரியங்களுமே அங்க வரும், சரிங்களா. அதாவது இந்த வசனம் அங்க ஜீசஸ் சொல்றாரு இல்லைங்களா, இதுக்கு அங்க பிரதர் கொடுக்குற சின்ன தாட், சின்ன ஒரு ஆலோசனை என்னன்னா, இந்த மாதிரி சோதனைகள் நேரத்துல உங்க அழைப்பை இன்னைக்குமே நீங்க மறந்துட வேணாம். ஏன்னா நீங்க எப்பயுமே புறம்பானவர்களா இருந்துட்டீங்க. ஒருவேளை தேவன் உங்களை அப்படியே விட்டிருந்தாருன்னா, இன்னைக்கும் புறம்பானவர்களா மற்ற ஜனங்கள் மூலம் ஏதோ ஒரு விபத்துல அடிபட்டுட்டோ, ஒரு நோயில மற்றவங்க போல பாதிக்கப்பட்டுட்டோ, ஒரு உலக ஜனங்களா தான் இன்னைக்கும் அந்த அக்னி கீரையா வைக்கப்பட்டிருக்கிற இந்த பூமியில இந்த 2 உலகத்துல இருந்துட்டு இருப்பீங்க. அந்த நியாயத்தீர்ப்பின் இதை சகிச்சுட்டு இருப்பீங்க, பொறுத்துட்டு இருப்பீங்க, பட்டுட்டு இருப்பீங்க. ஆனா இதெல்லாம் விட்டு தேவன் கூட்டி சேர்த்திருக்கிறாரு. அவருடைய அழைப்பு அந்த முக்கியத்துவத்தை நீங்க எப்பயுமே மறந்துட வேணாம். எங்கேயோ இருந்த தேவன் இன்னைக்கு இவ்வளவு பேருக்கும் கிடைக்காத வாய்ப்பு தேவன் உங்களுக்கு கொடுத்திருக்கிறாரு. இதை நீங்க எப்பயுமே நினைச்சிட்டு வர்ற சோதனைகளை பொறுமையா தேவனை நீங்க நம்பிட்டு இருக்கணும். சோ அது ஒரு அருமையான பாயிண்ட் கூட அங்க கொடுக்கிறார். அதே மாதிரி கலாத்தியர் 3:26-29. கிறிஸ்துவை தரித்து கொண்டிருக்கிறீர்கள், அதுக்கு பின்னாடி வசனம் சொல்வார், நீங்க பின்னாடி படிச்சுங்க. சோ என்னன்னா, நாம் ஒருவேளை ஒரு நாள் புறஜாதியா இருந்துட்டோம், எப்ப இந்த தேவனோட உடன்படிக்கை பண்ணணுமோ அப்ப இருந்துட்டு தேவனுடைய ஜனமா இருக்கிறோம். சோ நம்ம அழைக்கப்பட்ட அழைப்பை கூட நாம அங்க மறந்துட வேணாம். அதே மாதிரி பிரதர் இன்னொரு ஓமை கூட சொல்றாரு, என்னன்னா லாசர் ஐஸ்வர்யவான் ஓமை. அது நமக்கு நல்லாவே தெரியும் இல்லைங்களா? சோ அது நாம இங்க டீட்டெயிலா பாக்க போறது இல்ல. அதுல கூட அந்த கிளியர் நமக்கு கிடைக்குது. ஒரு காலத்துல நம்மளுடைய அந்த புண்களை நம்மளே நக்கிறவங்களா இருந்துட்டோம். சில நமக்குள்ளேயே சில கோட்பாடுகள் இதெல்லாம் இப்ப பாருங்க. நம்ம முற்கால வாழ்க்கையை நினைச்சோம்னா இப்ப இருக்கிறதுக்கு எவ்வளவு சந்தோஷம் தான் படுவோம். வேதனைகளே இருந்துட்டாலும் கவலைப்படவே மாட்டோம். சொல்றாரு அந்த ஓமையின் மூலமா கூட. இது எப்பயுமே அதை நீங்க மறந்துட வேணாம். நீங்கள் முற்காலத்துல வாங்க லைஃப் எப்பயுமே நினைச்சு பார்த்தா அதுல இருந்து அதை மட்டும் நினைக்கிறது இல்ல, அதுல இருந்து இப்ப தேவன் எவ்வளவு மேலான நிலைமை கூட்டிட்டு வந்திருக்கான்றத நினைச்சு பார்த்து தேவனுக்கு எப்பயுமே நன்றி சொல்றவங்களா இருங்க. சோ அந்த பாயிண்ட் கூட அங்க மனசுல நினைக்கணும்னு சொல்றாரு. சோ இது முடிஞ்ச பின்னாடி அந்த சம்பவத்துக்கு நான் மறுபடியும் போனோம்னா, இதெல்லாம் முடிஞ்ச பின்னாடி அந்த சம்பவத்துல பாத்தீங்கன்னா கர்த்தர் அவங்களுக்கு என்ன பண்றாருன்னா விடுதலை கொடுத்துடுறாரு சரிங்களா. விடுதலை கொடுத்த அந்த ஒரே நிமிஷத்துல அங்க அந்த அசுத்தாவை என்ன ஆயிடுச்சு பாக்குறோம், புறப்பட்டுட்டு போயிருச்சு. சில நேரங்கள்ல நாம இது ஆச்சரியமான விஷயங்கள் உணர்வோம். ரொம்ப நாள் கேட்ட விஷயங்கள் கண்டிப்பா நம்ம லைஃப்ல கிடைச்சிருக்காது, இல்ல சில பிரச்சனைகள் நமக்குள்ள வந்துட்டு நம்ம நிறைய டைம் பிரேயர்ல வச்சிருப்போம் போயிருக்காது. ஆனா எதிர்பாராத விதமா திடீர்னு பிரச்சனைகள் சால்வ் ஆகும். நாம அதை நினைச்சே பார்த்திருக்க மாட்டோம். மூணு நாளைக்கு முன்னாடி பெரிய பிரச்சனையில இருப்போம், இது எப்படி சால்வ் ஆக போதோ என்ன ஆக போதோன்னு பிரேயர்ல வச்சுட்டு ஹம்பிளா இருப்போம். மூணு நாளைக்கு அது அப்புறம் அது எப்படி சால்வ் ஆச்சுன்னே தெரியாது, யார் மூலமா முடிஞ்சிச்சுன்னு தெரியாது. நம்ம ரொம்ப ஆச்சரியப்படுத்து பட்டுட்டு வாயடைச்சு போய் நின்றுப்போம். ஆனா தேவன் சால்வ் ஆக்கிப்பா. அது நினைக்கும் போது நமக்கு எந்த இதுமே தோணாது. ஹம்பிளா தேவனுக்கு நன்றி மட்டும்தான் சொல்ல தோணும். சோ அதான் நம்ம அதான் அந்த லைஃப்ல நடக்கிற அந்த 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 நேரமே அப்படின்னா உங்களுக்கு வர்ற சோதனைகள் பத்தி நீங்க அந்த சோதனை நேரத்துலதான் பெருசா நினைக்கிறீங்க பாருங்க. அது தேவனுக்கு ஒண்ணுமே இல்ல. எப்போ அது முடிகிற டைம் வந்துச்சோ, இது நீங்க ஏற்கனவே ஒரு சப்ஜெக்ட்ல கேட்டிருப்பீங்க சரிங்களா. முடிகிற டைம் வரும்போது தேவன் அதை ஒண்ணுமே இல்லாம பண்ணிடுவார். முடியும் போது அது ஒன்னும் ஏதோ ஜூ காமிச்ச மாதிரி இருக்கும் நமக்கு சரிங்களா. சோ அதுதான் இதை இந்த முடிவை நாம இப்ப தெரிஞ்சிட்டோம் பாருங்க. இந்த முடிவை தெரிஞ்சுட்டு ஒரு சோதனைக்குள்ள இப்ப நம்ம தேவன் அனுமதிச்சா நம்ம என்ன நினைப்போம் கண்டிப்பா? இது நமக்கு கண்டிப்பா பெரிய விஷயம் இல்ல. தேவன் கரெக்டா சிம்பிளா ஒண்ணும் இல்லாம பண்ணிடுவாங்க. இந்த ஃபேத் நமக்கு இருக்கும். இந்த மாதிரி லெசன்ஸ் நாம் கேட்டு நம்ம மனசுல வச்சுக்கும் போது சோ இது கூட நமக்கு என்னைக்குமே இருக்கும். வர்ற சோதனைகள் நினைச்சு நம்ம எப்பயுமே பயந்துடக்கூடாது. அது ஒரு சின்ன லெசன் அங்க சொல்றாரு. இப்போ நமக்கு நெக்ஸ்ட் என்ன குவெஸ்டின் வருதுன்னா, சரிங்க சகோதரரு, என்னதான் இருந்துட்டாலும் அவர் தானே சொன்னாரு புறஜாதிகள்ல இருக்கிறதுக்கு புறஜாதிகளுக்கு கொடுக்க கூடாது, தேவனுடைய ஜனங்களுக்கு கொடுக்கறது அவர் தானே சொன்னாரு. இப்ப எப்படி அவரே மீறலாம்? எப்படி ஒரு புறஜாதிக்கு அவர் அந்த ஆசீர்வாதத்தை கொடுக்கலாம்? அந்த ஸ்திரீ சொன்னாங்கன்ற காமிச்ச ஒரே விசுவாசத்துக்காக அவர் கொடுத்துட்டா, இது சரியா இருக்குமா பிரதர் அப்படின்லாம் சில வேலை கேட்கலாம். நம்ம கேட்க போறது இல்ல, இருந்துதான் இந்த மாதிரி குவஸ்டின்ஸ் வருது. இப்ப அவர் செஞ்சுட்டது சரியா தவறா அதை கூட நம்ம கொஞ்சம் பார்க்கலாம். கண்டிப்பா ஜீசஸ் செஞ்சது சரிதான் இன்னைக்குமே, அதுல மாற்றம் இல்ல. எப்படி சரி எப்படி நடக்க கூடாதுன்ற ஒரு விஷயம் அங்க நடந்துச்சு. இப்ப நாம பாக்கலாம். யாக்கோபு 1 17 வசனம் படி, அவரிடத்தில் யாரும் மாறுதலும் இல்ல. தேவனை குறித்து சில வசனங்கள் அதே மாதிரி மோசேட்டே சொல்றாரு பாருங்க. மோசேட்டில் மன்னிக்கணும், மல்கியா 3 வசனம். பாத்தீங்களா, நான் கர்த்தர் நான் மாறாதவர். அதே மாதிரி இன்னொரு வசனம் கூட படிங்க, என்னாகமும் 23:19 வசனம். சொல்லியும் செய்யாது இருப்பாரா? அவர் மனம் மாறதுக்கு ஒரு மனுஷன் எல்லாம் கிடையாது. அதே மாதிரி இன்னொரு வசனம் கூட நீங்க படிங்க, சங்கீதம் 89:34. பாத்தீங்களா, என் உதடுகள் விளம்பினதை மாற்றாமலும் இருப்பேன். என்ன பிரதர் தேவன் குறிச்சு இவ்வளவு வசனங்கள் சொல்லுது அவர் என்னைக்குமே மாறுறது இல்லைன்னு? எப்படி பிரதர் சிறப்பணிக்கா ஸ்திரீ விஷயத்துல மாறினாரு? எப்படி பிரதர் அந்த ஸ்திரீக்கு செய்ய மாட்டேன்னு சொன்ன அற்புதத்தை செஞ்சாரு? இல்ல கேள்விகள் வரும் கண்டிப்பா. சோ அது என்ன ஆன்சர் என்னன்னு பாக்கலாம். ஃபர்ஸ்ட் ஒரு வசனம் பண்ணீங்க, ஆதியாகமம் 9:6 வசனம். ஆமா, தேவனுடைய நியாய பிரமாணம் நமக்கு தெரியும். எவன் ரத்தத்தை சிந்துறானோ அவனுடைய ரத்தம் இன்னொரு மனுஷனால தான் சிந்தனும். இன்னொரு வசனம் நமக்கு தெரிஞ்சது படிங்க, யாத்ராமம் 21:24-25. ஆமா. அப்போ பாருங்க, தேவனுடைய அருமையான நியாய பிரமாணம் என்ன சொல்லுதுன்னா, அவருடைய நீதி நாலு குணலட்சணங்களை ஒரு குணம். இது என்ன சொல்லுதுன்னா, ஒன்னு போச்சுன்னா அதுக்கு ஈக்குவலா இன்னொன்னு கொடுக்கணும். இதுக்கு மேல என்னுடைய திட்டத்துல எந்த மாற்றமும் இல்ல. ஆனா இன்னொரு ஆச்சரியமான விஷயம், தேவனுடைய குணலட்சணத்துல இன்னொரு குணலட்சணம் இருக்கு பாருங்க, அன்பு. அது சில நேரங்கள்ல இந்த நீதிய சரி கட்டுமாமா. எப்படி அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்ப தேவன் இந்த இடத்துல என்ன சொல்லிட்டாரு, நீதிக்கு நீதி சொன்னார் இல்லைங்களா. ஆனா இப்ப தேவன் இஸ்ரேல் ஜனங்கள்ட்ட என்ன எதிர்பார்த்தார்னா, ஒருத்தவன் பல்ல உடைச்சான்னா நீ பதிலுக்கு அவன் பல்ல உடைக்கலாம், அதுதான் என் நீதி, அதுக்கு உனக்கு ரைட்ஸ் இருக்கு. ஆனா நீ இப்ப என்ன காண்பிக்கணும்னா, நீதியை விட ஒரு படி மேல போயிட்டு அவன் பல்ல உடைக்கிறதுக்கு உனக்கு அதிகாரம் இருக்கு, உடைக்காம இருக்கிறதுக்கும் யாருக்கு அதிகாரம் இருக்கு. சோ உடைக்காம அவர் மேல நீங்க அன்பு காமிக்கணும். எவ்வளவு ஆச்சரியமான விஷயம் பாருங்க. இதுதான் ஆக்சுவலா இஸ்ரேல் ஜனங்கள்ட்ட தேவன் எதிர்பார்த்து நியாய பிரமாணம் கொடுத்தது. என் நீதி இப்படி இருக்கு ஈக்குவல், அதுல எந்த மாற்றமும் இல்ல. ஆனா அந்த நீதிக்கு மேல போறது தான் என்னது, அன்பு. சரிசமமா செய்யணும், ஆனா செய்யாம இருக்கிறதுக்கு என்ன இருக்கு, உனக்கு ரைட்ஸ் இருக்கு. நீ பதிலுக்கு பதில் செய்யாம இருந்தேனா, நீ அதை விட மேலான குணலட்சணம் என் அன்பை கடைபிடிக்கிற, அதைத்தான் நான் விரும்புறேன். இதுதான் தேவன் அவங்களுக்கு கொடுத்த அந்த முக்கியமான பிரின்சிபல், அந்த ஒரு நோக்கம். அந்த சொல்றாரு இல்லைங்களா, அதனால்தான் கர்த்தரே நியாயப்பிரமாணத்தை அந்த முக்கிய இதே அந்த ரெண்டு அன்பின் கட்டளைகளை கொடுக்கறாரு. ஏன்னா அவ்வளவுதான், இந்த சின்ன விஷயம், பல்லுக்கு பல்லா பல்ல உடைக்கலாம், ரைட்ஸ் இருக்கு, ஆனா உடைக்க கூடாது. நீதிக்கு மேல ஒரு அன்பு காண்பிக்கணும், நியாயத்துக்கு மேல ஒரு லவ் அன்பு காண்பிக்கணும். சோ அதுதாங்க தேவன் இஸ்ரேல் ஜனங்களுக்கு கொடுத்தாரு. வசனம் படிங்க, மீகா 7:18. பாத்தீங்களா, தேவன் இந்த விஷயத்தை அருமையா அவர் லைஃப்லயே அவரே காமிச்சிருக்காரு. பாருங்க, நீங்க தப்பு பண்ணிட்டீங்க, உங்களை தண்டிச்சாச்சு, ஆனா தண்டிச்சுட்டா கூட உங்களை அப்படியே விடுறதுக்கு யாருக்கு மனசு இல்ல. ஆதாம் விஷயத்துல பாக்கும்போது இருந்துட்டாலும் உங்களை மீட்கணும், என் நீதிக்கு மேல என் அன்பு குணலட்சணம் வரணும், உடனே கொடுத்துட்டார் தன்னுடைய பையனை. சேம் அதுதான், நம்ம எவ்வளவு பாவம் பண்ணோம் உடன்படிக்கைக்கு முன்னாடி, எவ்வளவு அக்கிரமங்கள் அநியாயங்கள் பண்ணிருக்கிறோம். இப்ப தண்டிக்கிறதுக்கு தேவன் ரெடியா இருக்கிறார். அவர் உண்மையிலே நம்ம பாவங்கள் படி பார்த்துட்டா நம்ம கண்டிப்பா சாக வேண்டியவங்க தான், வேற வழியே நமக்கு கிடையாது. ஆனா இப்ப தேவன் என்ன பண்றாருன்னா, கான்சக்ரேஷன் நாம் பண்ணும்போது அருமையா இந்த விஷயத்த காமிக்கிறார். பாரு, உங்களை நான் தண்டிக்கணும், ஆனா நீங்க இப்ப என்கிட்ட ஒப்பு கொடுத்துட்டனால உங்க மேல நான் அந்த கிருபை காண்பிச்சு அதுக்கு மேல அந்த ஒரு அன்பை நான் உங்களுக்கு வெளிப்படுத்துறேன். அந்த அதிகாரம் என்கிட்ட இருந்துட்டாலும் நான் அதை என்ன பண்ணல, வெளியே காண்பிக்கல. என்ன ஆச்சரியமான விஷயம் பாருங்க, இது இந்த கேரக்டர் அப்படியே இஸ்ரேல் ஜனங்களுக்குள்ள இருக்கணும் தேவன் எதிர்பார்த்தா, ஆனா அவங்க கிடைக்கல. இப்போ நமக்கு படிங்க ஒரு வசனம், லேவியராகமம் 19:35-36. இது இன்னொரு கர்த்தரே கூட சொல்லியிருக்கிறார். லேவியராகமம் 19:35-36. பாருங்க, இது தேவன் கொடுத்த நியாய பிரமாணம். நியாய விசாரணை அந்த படி, இதுல எல்லாம் என்ன அநியாயமே செய்யக்கூடாது. தொடர்ந்து படிச்சு முடிங்க. பாத்தீங்களா, சோ சுமுத்திரையான, அது என்னன்னா ஜஸ்ட், அதாவது நீதியான கரெக்டான அளவுல தான் உங்களுக்கு இருக்கணும். கொஞ்ச அளவு கூட என்ன பண்ணக்கூடாது, மாறக்கூடாது. ஆனா கர்த்தர் தன் லைஃப்ல வந்து இந்த பிரமாணத்தை அப்படியே மாத்தினார். எப்படி மாத்தினார் தெரியுங்களா, வசனம் படிங்க, லூக்கா 6:38. பாத்தீங்களா, கொடுங்கள் உங்களுக்கு கொடுக்கப்படும். இப்ப பதிலுக்கு தேவனுடைய நியாயத்தின்படி நம்ம எவ்வளவு கொடுத்தோமோ ஈக்குவலா தான் கொடுக்கணும். ஆனா என்ன வசனம் சொல்றாரு, அமுக்கி குலுக்கி கீழே சரிந்து விழும் அளவுக்கு என்ன பண்ணுவாராம் தேவன் உங்களுக்கு கொடுப்பாரு. அப்படின்னா ஜீசஸ் என்ன சொல்ல வர்றாரு தெரியுங்களா, ஈக்குவல் தான் நியாயப்பிரமாணம் கேக்குது. ஆனா அந்த அன்பு வரும்போது அதையும் அந்த தாண்டிட்டு அன்பு தான் என்னங்க, ரைட்ஸே இருந்துட்டாலும் அதை விட தாண்டி அங்க என்ன பண்ணுதுங்க, கிரியை செய்து. சேம் இது நமக்குள்ள அங்க இருக்கணும். மாமா எப்பயுமே நம் சகோதரர்கள் மத்தியில இருக்கும்போது முக்கியமான கேரக்டர் அந்த லவ் மெயின் பண்ணி சொல்றாரு. பாருங்க, நீதிக்கு நீதி தான் தேவன் எப்பயுமே வச்சிருக்கிறார். பட் ஆனா அவர் என்ன எதிர்பார்க்கிறான்னா, அதை விட மேலான அந்த அன்பு, செய்ய அந்த அதிகாரம் இருந்துட்டாலும் அதை விட்டு கொடுத்துட்டு செய்யற அன்பு சாத்தா தேவன் அங்க எதிர்பார்த்தார். இந்த விஷயத்தின்படி பார்த்தோம்னா கர்த்தர் செஞ்சது 100%. எப்படி நான் சொல்ல முடியும் இல்லைங்களா, அவர் ஆக்சுவலா அவருக்கு அந்த நியாயம் இருக்குது, அவருக்கு அதை செய்யக்கூடாதுன்னு. ஆனா அவர் அவர்கிட்ட வந்துட்டு அந்த ஹம்புல்ல பேய்த்துல காண்பிக்கும் போது அதை செய்யறதுக்கும் அவருக்கு என்ன இருக்குது, அந்த இடத்துல அன்பு காமிக்கிறதுக்கும் அவருக்கு அதிகாரம் இருக்குது. தேவன் அந்த நீதியை விட அந்த அன்பு ரொம்ப முக்கியம். நீதி எதிர்பார்க்காது, அதுக்கு நீதியை ரொம்ப குறைவா இடப்பட்டாதீங்க. 100% தான், 100% தான், அதுல தேவன் குறையிறதே இல்லை. ஆனா அன்பு ஒரு பாயிண்ட் மேல, பார். அதனால தான் நியூ கிரியேஷனுக்கு அவ்வளோ பிரமாணங்கள் அன்பு பற்றியே கொடுத்தார். நீங்க அன்புல வளரணும், அன்புல வளரணும், அன்புல வளரணும். புதிய அந்த புதிய ஏற்பாடு படிச்சு பாத்தீங்கன்னாவே இந்த கேரக்டர் தான். ரொம்ப அருமையான லெசன் சகோதர சகோதரிகளே. நம்ம அன்புல ரொம்ப குறைஞ்சவங்க. நம்மளை பார்த்து தேவன் எப்படி கேட்கிறாருன்னா, நீங்க அமுக்கி குலுக்கி சரிந்து விழுகிற அளவுக்கு லவ் பண்ணணும், அதாவது அன்பு செய்யணும்ப்பா உங்களுக்கு சகோதர சகோதரிகள. எவ்வளவு அருமையான பாயிண்ட் பாருங்க. நம்ம நினைக்கும் போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அப்ப கடைசியா ஒரு பாயிண்ட் சொல்லும் போது, அன்னைக்கு அந்த புறஜாதி ஸ்திரீட்ட தேவன் என்ன சொல்லிட்டாருன்னா, பிள்ளைகளின் அப்பத்தை எடுத்து நாய்க்குட்டிகளுக்கு போறது சரியில்லைன்னு சொன்னார். அவங்க ஒரு நாய்க்குட்டியா இருந்துட்டு ஹம்பிள் காமிச்சிட்டு வாங்கிட்டு போயிட்டாங்க. ஆனா இன்னைக்கு நாம் சொல்லும் போது, ஒரு காலத்துல நாய்க்குட்டியா இருந்தோம், நம்மளும் அப்படித்தான் வாங்கியிருக்கணும். ஆனா இப்ப என்ன ஆயிட்டோம் தெரியுங்களா, புத்திரர் ஆயிட்டோம். தாராளமாவே அப்பாட்ட கேட்கலாம். அதுல எந்த ஒரு மனசு அடைஞ்சல என்ன வேணாம், உங்களுக்கு வந்துட வேணாம். சரிங்களா? ரொம்ப கடைசி வசனம் படிச்சு முடிங்க. மல்கியா 3:10. பாத்தீங்களா? கேட்டு பாருங்க, உங்களுடைய பலிகளை என்கிட்ட செலுத்திட்டு என் உடன்படிக்கையின்படி, நீங்க செஞ்ச உடன்படிக்கையின்படி ஓரளவு முயற்சி காமிச்சிட்டு உண்மையா இருந்துச்சு என்கிட்ட கேட்டு பாருங்க, நான் கொட்டி குடுக்கறேன்னா நீங்களே என்னை டெஸ்ட் பண்ணி பாருங்க. இது பேரளவுல கிறிஸ்தவர்கள் எடுக்கிறது, ஆனா ஸ்பிரிச்சுவலா பாருங்க. ஒரு உண்மையான புத்திரர் ஆகிட்டோம், இப்ப தேவன் அவருடைய கட்டளை அவருடைய வசனத்தின்படி மட்டும் நடந்துட்டு தேவன்கிட்ட கேட்டோம்னா கண்டிப்பா கேட்கறத கொட்டியே அவர் கொடுக்கிறாராம். சேம் கேரக்டர் நம்மகிட்டையும் கூட அவர் காமிக்கிறாராம். எவ்வளவு ஆச்சரியமான விஷயங்கள் இன்னைக்கு இந்த சம்பவங்கள்ல இருந்து நாம் கத்துருக்கிறோம். கண்டிப்பா இது வந்துட்டு பஸ்காவின் காலங்களா இருக்கிறதுனால இது நமக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் நாம் நம்புறோம். ஏன்னா இனிமேல் தான் இது நமக்கு தெரியும், இது வந்துட்டு நமக்கு சீசன் டைம். சரிங்களா? மற்ற நாட்கள்லாம் சோதனைகள் வரும், ஆனா இந்த டைம் விசேஷமான அனுமதி வந்துட்டு சாத்தானுக்கு தேவன் அங்க கொடுத்துருக்கிறார். அது நாம் கிளாஸஸ்ல ஏற்கனவே கேட்டிருக்கிறோம். சோ இந்த நேரங்களில் இந்த மாதிரி சில மதிப்பான சில தேவனுடைய பாடங்களை நம்ம லைஃப்ல பிரயோஜனப்படுத்தி இந்த வாழ்க்கையில் தொடர்ந்து நாம் ஓடணும், இந்த லக்கை நாம் அடையணும். சரிங்களா? அது ஒண்ணுதான் நம்முடைய அங்க விருப்பமா கூட இருக்குது. சோ தொடர்ந்து தேவன் தாமே நம் யாருக்கும் கிருபை செய்வாராக. ஆமே. வாய்ப்பளித்த ஒவ்வொரு பரிசுத்தவான்களுக்கும் என் நன்றியை தாழ்மையோடும் அன்போடும் தெரிவித்துக் கொள்கிறேன்.
அன்பான சகோதர சகோதரிகளே, இந்த புதிய வருடத்தில் தேவன் கிருபையாக இந்த சகோதரன் மூலமாக அற்புதமான பாடத்தை நமக்கு போதித்திருக்கிறார். இந்த பாடத்திலிருந்து நாம் என்ன புரிஞ்சுக்கிறோம்னு சொன்னா, ஃபர்ஸ்ட் கர்த்தரிடத்துல நாம கத்துக்கிறது என்ன விஷயம்னா, தேவனுடைய வழிநடத்தல் எப்படி இருக்கு அதை நம்ம புரிஞ்சுக்கணும். அந்த காணானிய ஸ்திரீகிட்ட நாம் என்ன பழகிட்டு புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா, முதல்ல அந்த அன்பு, அந்த அன்பு மூலமா வைத்த விசுவாசம், வழிநடத்தல் கரெக்டா இருக்கிற போது அந்த அன்பு நமக்கு கிடைக்கும். அன்பு வரும்போது ஆட்டோமேட்டிக்கா விசுவாசம் பெருகும். அந்த விசுவாசத்தினுடைய அடிப்படையில தான் அதை அந்த லக்கை நோக்கி அவங்க போனது அந்த பெற்றுக்கொண்டாங்கிறது இந்த பாடத்தில் புரிஞ்சிருக்கிறோம். இதுல நாம் இன்னொரு விஷயத்தை புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, நம்ம விசுவாசம் நல்ல முறையா இருக்கிற போது நாம தேவனுடைய கையை பிடிச்சிருக்கிறோம் அப்படின்னு நினைக்காம தேவன் நம்ம கையை பிடிச்சிருக்கிறார். ஏன்னு சொன்னா, நம்ம கை ஒருத்தர் கையை பிடிக்கணும்னு கொஞ்சம் தளர்ந்து போனா நம்ம விட்டுருவோம். ஆனா தேவன் பலத்த கரங்களுக்குள்ள நம்மளை பிடிச்சிருக்கிறார், அதனால அவர் நம்மளை விடவே மாட்டார். அந்த விசுவாசம் இருந்துச்சுன்னா நம்ம எந்த லக்க நோக்கி நம்ம உடன்படிக்கை பண்ணமோ அந்த லக்க பெற்றுக்கொள்வோம்னு சொல்லி, இன்னைக்கு சபைக்கு சில அறிவிப்புகள், முக்கியமான அறிவிப்புகளை சகோதரர் பிரபாகரன் அவர்கள் செய்து முடிக்கிறார். அப்புறம் நான் ஆராதனை முடிக்கிறேன்.
கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, உங்கள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நாளில் நம்ம மத்தியில் தேவனுடைய செய்தி பகிர்ந்து கொண்டார் சகோதரர் ஜான் சுந்தர் அவர்களுக்கும். அவருடைய ஊழியத்திற்காக நாம் நன்றிகளை ஏறெடுப்போம். தொடர்ந்து தேவன் அவரையும் அவருடைய ஊழியத்தில் மேன்மேலும் பயப்படுத்தி வழிநடத்த வாழ்த்துக்களோடு, இப்போ உங்கள் மத்தியில் இந்த வருடத்துக்கான இரண்டு முக்கியமான விஷயங்கள் குறித்த ஒரு சிறு அறிவிப்பிற்கு நாம் உங்க முன் நிற்கிறோம். ரெண்டு விஷயங்கள்ல, ஒன்று ரொம்ப புதிய ஒரு விஷயம், இன்னொன்று நாம் ஏற்கனவே செய்து வரக்கூடிய ஒரு விஷயம். அதாவது முதல் விஷயம் நம்ம பேசும் பொழுது, ஈரோடு பகுதியில அறுவடை முயற்சி. சோ நமக்கு தெரியும், நம்ம கடந்த முறை அதாவது கடைசியாக ஈரோட்ல நம்ம ஹார்வெஸ்ட் ஒர்க் செய்து 4 ஆண்டுகள் நிறைவாயிடுச்சு. சோ அப்போ கடந்த 4 ஆண்டுகளாக வேற எந்த விதமான விசேஷமான அறுவடைக்கான முயற்சிகள் ஒரு எக்லீஷாவா நம்ம பண்ணல. கண்டிப்பா நம்முடைய சகோதர சகோதரிகள் தனிப்பட்ட வகையில தங்களுடைய திறனுக்கு உட்பட்டு அவர்கள் செய்து கொண்டு வராங்க, மகிழ்ச்சி, தேவன் தந்த வாய்ப்புகள். ஆனா ஒரு எக்லீஷாவா ஒரு எஃபர்ட், ஒரு பிரயாசம் இருப்பது மிகுந்த ஆசீர்வாதம். எப்படின்னா அதை நம்ம சேலம் எக்லீஷாவுடைய பிரயாசங்கள், திண்டுக்கல் எக்லீஷாவுடைய பிரயாசங்களை நம்ம பார்த்திருக்கிறோம். ஸோ அந்த எக்லீஷா அந்த ஒரு அறுவடை வாய்ப்புகள் பிரயாசம் ஏறெடுக்கும் பொழுது அந்த எக்லீஷா அதாவது சபையில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு அங்கத்தினருக்கும் தங்களுடைய வழிகளை ஏறெடுப்பதற்கு பல வழிகள், அந்த வழிகள் உங்களுக்கு தெரியும், நான் ரிப்பீட் பண்ண வேணுங்கிற அவசியம் இல்லை. ஸோ தங்களுடைய நேரமோ தங்களுடைய ஆரோக்கியமோ ஏதோ ஒரு தங்களுடைய தாழ்ந்துகளை அதில் பயன்படுத்துவதற்கு ஒரு அருமையான ஒரு வாய்ப்பு. இது மற்ற சபைகள்ல விசேஷமா நம்ம இப்போ குறிப்பிட்ட இரண்டு எக்லீஷியாஸ்ல நாம் அது பார்க்கிறோம். ஸோ நல்ல விஷயங்கள் நம்ம எங்கிருந்து யார்கிட்ட இருந்து பார்த்தாலும் அதை நம்ம உள்வாங்கி கொண்டு நம்ம பின்பற்றுவது ரொம்ப நன்மை. ஸோ அப்போ இந்த ஒரு எஃபர்ட் நாம கடந்த சில வருடங்களாக நாம் செய்யவில்லை. ஆனா தேவ சித்தம் நம்மோடு இருக்கும் பட்சத்துல சகோதரர்கள் நாம் தேவனுடைய வழி நடத்துல நாம் யோசித்தது என்னன்னா, அதாவது வருடா வருடம் தேவன் அனுமதிக்கும் வரைக்கும் ஈரோட்டிலே கூட நாம ஒரு ஹார்வெஸ்ட் ஒர்க் நாம் செய்யலாம். ஸோ வருட வருடம் ஒரு ஃபாலோ அப் கிளாஸ் நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். அதற்கான சந்தர்ப்ப சூழ்நிலைகள் இருக்கு. எப்படி என்றால் வருடம் ஒரு முறை நம் அனைவருக்கும் தெரிஞ்சிருக்கு, இந்த பொங்கல் ஹாலிடேஸ்ல பெயர் சபை கூட்டங்கள் அந்த சிஎஸ்ஐ மைதானத்துல நடக்கும், வருட வருடம் நடக்கும். அது அவங்களுடைய ஷெடியூல், நம்ம அவங்க ஷெடியூல பயன்படுத்திக்கிறோம் அவ்வளவுதான். ஸோ அந்த வருட வருடம் அந்த மீட்டிங்ஸ்ல நாம் ரொம்ப பெரிய அளவுல இல்லை, ஏன்னா பெரிய அளவுல ஹார்வெஸ்ட் ஒர்க் நடந்து 4 வருடங்கள் ஆயிடுச்சு. மறுபடியும் நாம போவது அவ்வளோ எப்படி சக்சஸ்ஃபுல்லா இருக்குன்னு நம்ம சொல்ல முடியாது. ஆனா என்னன்னா ஒரு சிறிய அளவுல ஒரு சின்ன பட்ஜெட்ல ஒரு சின்ன முயற்சி நாம வருட வருடம் செய்யலாம். சில பேம்ப்லெட்ஸ் மாத்திரம், டிராக்ஸ் மாத்திரம் நாம பிரிண்ட் பண்ணி அதை அந்த மைதானத்துல நடக்கிற 3 நாள் கூட்டமா இருந்தாலும் சரி, 2 நாள் கூட்டமா இருந்தாலும் சரி, 1 நாள் கூட்டமா இருந்தாலும் சரி, நாம அதை டிஸ்ட்ரிபியூட் பண்ணி அதன் மூலம் வரவங்களை டைரக்டா நம்முடைய கிளிஷாவிலேயே நாம அந்த ஃபாலோ அப் கிளாஸ் வைத்து, ஸோ வாய்ப்புள்ள சகோதரர்கள் அந்த வகுப்பை எடுக்கவும் அதுல கலந்து கொள்ளவும் அது ஒரு அருமையான சந்தர்ப்பமா இருக்கும். அது ரொம்ப முக்கியம். இது அறுவடை, அறுவடையின் காலம். ஸோ அனுப்பப்படுகிற அறுவடையாளர்கள் நாமும் கூடத்தான், அறுக்கப்படுகிற மணிகள் நாமும் கூடத்தான். ஸோ சைமல்டேனியஸ் ஒர்க், ரெண்டுமே சைட் பை சைட் போகணும். ஸோ அறுக்கப்பட வேண்டும், அறுத்து கொண்டு இருக்கணும், அறுப்பதின் மூலம் தான் அறுக்கப்படுவோம். எப்படி வேணா நாம் சொல்லலாம். ஸோ அப்போ இந்த ஒரு பிரயாசம் உங்களுடைய ஜபங்களை நீங்க கண்டிப்பா வைங்க. ஸோ கண்டிப்பா அது நாம 14, 15, 16, 17 ஜான்வரி இந்த 4 நாட்களுக்குள்ள ஏதாவது ஒரு 2 நாட்கள் இந்த ஒரு முயற்சி நாம எடுக்க போகிறோம். ஸோ அது உங்களுடைய ஜபங்கள்ல நீங்க வைங்க. இது நாம் கண்டிப்பா செய்யணும், கண்டிப்பா தேவ சித்தம் நம்மை வழி நடத்தும். ஸோ ஹார்வெஸ்ட் ஒர்க் தொடர்ந்து ஈரோட்ல செய்வதற்கு நாம முயற்சி எடுத்திருக்கிறோம், அதை ஜபத்துல வச்சிருக்கிறோம். நீங்களும் ஜபத்துல வைங்க, அதுல கலந்து கொள்ளுங்க எல்லா விதத்திலும். அது நம்முடைய பலிகளை ஏறெடுப்பதற்காகவும் இருக்கலாம், அதே சமயத்துல நாம கூட அந்த கிளாஸஸ்ல உட்காந்து மேலும் மேலும் அந்த சத்தியங்கள்ல பலப்படுவதற்கும் அது உதவியாக இருக்கும். ஸோ இதெல்லாம் ஒரு அருமையான ஒரு சந்தர்ப்பம். ஸோ உங்களுடைய ஜபங்கள்ல நீங்க அதை வைக்கணும். ஸோ இரண்டாவது விஷயம், நாம் ஏற்கனவே செய்து கொண்டிருக்கிற ஒன் டே மீட்டிங், அதாவது ஜான்வரி மாதம் பொங்கல் ஹாலிடேஸ்ல நாம ஒரு நாள் ஆவிக்குரிய மாநாடு வைப்பது வழக்கம். கடந்த முறை வைத்தோம், அதுக்கு முந்தின முறை கூட நம்ம வைத்திருந்தோம், உங்களுக்கு நினைவு இருக்கும். ஸோ அது போலவே இந்த மாதம் 14ஆம் தேதி ஜனவரி 14ஆம் தேதி வியாழக்கிழமை நம்ம நம்முடைய எக்லீஷாவில் ஒரு ஒன் டே ஆவிக்குரிய மாநாடு வைக்கிறதுக்கு நம்ம முடிவு செய்திருக்கிறோம். ஸோ அதை குறித்து மேலும் விவரங்கள் உங்களுக்கு வரக்கூடிய நாட்கள் அறிவிக்கப்படும். ஸோ அந்த ஆவிக்குரிய மாநாடுக்காக கூட உங்களுடைய ஜபங்களில் நீங்கள் ஏறெடுக்குவதற்கு வேண்டிக் கொள்கிறோம். ரொம்ப முக்கியமாக அடிக்கடி சொல்ல வேணுங்கிற அவசியம் இல்லை. கர்த்தருடைய ஜனங்களா நாம் இருக்கிறோம், வழிநடத்தப்பட்டு வருகிறோம், அந்த ஒரு பாதையில வழிநடத்தப்பட்டு வருகிறோம், உங்களுக்கு தெரியும். ஸோ அப்போ இரண்டு முக்கியமான காரியங்கள் நம்ம முன்வைக்கும் பொழுது கண்டிப்பா அதற்கான தேவைகள் சொல்லலை, என்ன என்ன வேண்டும் உங்களுக்கு எல்லாம் தெரியும். ஸோ நாம் அந்த தேவைகள்ல நம்முடைய பங்கை நாம் அர்ப்பணிச்சுட்டு அதுல நாம பங்கு பெறுவதற்கு நாம பிரயாசம் இருப்போம். ஸோ இந்த இரண்டு விஷயங்கள் உங்களுடைய தனிப்பட்ட ஜெபங்கள்ல வைக்கும்படி தாழ்மையோடு கேட்டுக்கொள்கிறேன். ஆமாம்,
ஆராதனைக்கு முடிவாக நம்முடைய கரங்களில் இருக்கிறதான பாடல் புத்தகம் 87வது பாடல், தேவபிதா என்ற மெய்ப்பொருள் என்ற பாடலை பாடி சகோதரர் விசோரியா அவர்கள் ஜெபிக்க என் ஆராதனை. அன்பும் தயவும் நீடிய சாந்தமும் நிறைந்த உன்னதங்களிலே வாசமாயிருந்து பூமியின் மனமக்கள் ஆகிய எங்களை தயவோடு நோக்கி பார்த்து காத்து வழி நடத்தி வருகிறார். எங்கள் பரிசுத்தமுள்ள சர்வ வல்லம் உள்ள தேவன தந்தையே, உங்க ஒருவருக்கே சதாகலமும் துதியும் கனமும் மகிமையும் ஸ்தோத்திரங்களும். இரட்சகராக இயேசு கிறிஸ்துவின் மூலம் மிகுந்த மன தாழ்மையோடு ஏறடிக்கிறோம் தந்தையே. உங்கள் அளவற்ற கிருபையினாலும் இரக்கத்தினாலும் இந்நாளில் கூட எங்களை கண்ணின் மணி போல பாதுகாத்து திரும்பமாக உங்கள் சமூகத்திலே நாங்கள் ஜீவனோடு நிற்க தேவரீர் எங்கள் மேல் பாராட்டின கிருபைக்கு நன்றி செலுத்துகிறோம் தந்தையே. தந்தையே, உங்களுடைய மேலான சத்தியங்களை கேட்கும்படியாகவும் அவைகளின்படி நடக்கும்படியாகவும்
அந்த வார்த்தைகளை எங்களை இதயம் என்னும் பலகையில் எழுதி வைத்து எங்கள் சிந்தனைகளிலே நாங்கள் பொறுமித்து அவைகளை தியானித்து ஒவ்வொரு நாளும் உங்களுடைய பரிசுத்தமான இந்த சபையில கூடி இந்த ஆராதனையில நாங்கள் நிற்கும்படியாக கிருபையை எங்களுக்கு தந்து ஒவ்வொரு நாளும் உங்களுடைய சித்தத்தின்படி எங்களை வழிநடத்தி வருகிற கிருபைக்காக கூட நன்றி செலுத்துகிறேன் தந்தையே. இதோ தந்தையே, இந்த நாளில் கூட கேட்ட சத்தியத்தில் நாங்கள் உண்மையும் உத்தமும் உள்ள பிள்ளைகளாக இருந்து கேட்ட சத்தியத்தில் எங்கள் மரண பரியந்தம் உண்மை உள்ளவர்களாகவும் இருந்து சத்தியத்தை அறிந்து சத்தியத்தினால் நாங்கள் விடுதலை பெற வேண்டும் தந்தையே. முந்த பரலோக ராஜ்யத்தையும் அதன் நீதியும் தேடுகிற பிள்ளைகளாகவும் இதோ தந்தையை கடந்து போன ஆண்டு முழுவதும் எங்களை கண்ணின் மணி போல பாதுகாத்து இந்த புதிய ஆண்டிலே எங்களை ஜீவனோடு நிறுத்தின கிருபைக்காகவும் கூட நன்றி செலுத்தி இதோ தந்தையை வருகிற நாட்களிலே இன்னும் அதிகமாக உங்களுடைய வார்த்தையிலும் உங்களுடைய செய்தியிலும் நாங்கள் உண்மையுள்ளவர்களாக இருந்து அவைகளை கேட்டு எங்கள் ஒவ்வொருவரையும் பிரயோஜனப்படுத்திக் கொள்ளவும் அவைகளை எங்கள் கிரிகளினால் காட்டவும் எங்களுக்கு போதுமான ஞானத்தையும் ஞாபக சக்தியும் விசுவாசத்தையும் அதற்கு மேலாக உன்னதத்திலிருந்து வரும் பலனாகிய பரிசுத்த ஆவியை எங்களுக்கு அதிகமாக கொடுத்து எங்களை பலப்படுத்துங்க தந்தையே. இதோ வருகிற ஒவ்வொரு நாளிலும் உங்களுடைய தெய்வீக திட்டங்களையும் பரிசுத்தமான உங்கள் வார்த்தைகளையும் இன்னும் அதிகமாக எங்களுடைய வாழ்க்கையில பிரதிபலித்து பரிசுத்தப்படுத்தும்படியாக கூட கெஞ்சுகிறோம் தந்தையே. வந்திருக்க எங்கள் ஒவ்வொருவரையும் இதோ தந்தையே எங்களுக்கு என்ன தேவை என்பதை முன்னமே அறிந்திருக்கிறது தந்தையே. ஏற்ற காலத்தில் ஏற்றவைகளை தந்து எங்கள் ஒவ்வொருவரையும் போசித்து வழிநடத்தும்படியாக கூட கெஞ்சுகிறோம் தந்தையே. இப்படியாக தந்தையே உங்களுடைய தெய்வீக திட்டங்களை அறிந்த நாங்கள் அதன்படி எங்கள் வாழ்க்கை ஓட்டத்தை ஓடி முடிக்க எங்களுக்கு போதுமான உங்களுடைய தயவுள்ள சுத்தத்தை தந்து எங்களை பலப்படுத்துங்க தந்தையே, பரிசுத்தப்படுத்துங்க தந்தையே. இப்படியாக தந்தையே நாங்கள் கேட்டதும் கேட்க மறந்ததுமான எல்லா நாள் நல்லிவுகளையும் பரத்திலிருந்து சம்பூர்ணமாய் தந்து எங்களை பலப்படுத்தும்படியாக கூட கெஞ்சுகிறோம் தந்தையே. தந்தையே இதோ இந்த கடைசி கால அறுவடை வேளையில ஓடுகிற ஒவ்வொரு சகோதரர்களையும் ஆசீர்வதித்து பலப்படுத்துங்க, அவருடைய பிரயாசத்தை ஆசீர்வதித்து பலப்படுத்துங்க தந்தையே, போக்கையும் வரவையும் ஆசீர்வதிங்க தந்தையே. அவருடைய தெய்வீக திட்டங்களும் அவைகளின் உள் நோக்கங்களும் எங்களுக்குள்ளாக அதிகமாக பிரவேசித்து எங்களை வழிநடத்தி செல்ல வேண்டும் என்று எங்கள் கண்மலையும் மீட்பரும் இரட்சகரும் ராஜாதி ராஜாவுமா இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் இடியினேற்ற நாமத்தில் மிகுந்த மன தாழ்மையோடு இந்த ஜெபத்தை முகப்பாதம் சமர்ப்பிக்கிறோம் பிதாவே. எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் நம்முடைய இருதயங்களிலும் சிந்தனைகளிலும் கிறிஸ்து இயேசுக்குள்ளாக காத்துக்கொள்வதாக.